வணக்கம். சூட்சும விஷயங்கள் ஜட விஷயங்களை விட சக்தி வாய்ந்தவை என்ற தலைப்பில் திரு நாகராஜன் அவர்கள் பேச இருக்கிறார். நமக்கு உடம்பு ஜடம் சூட்சுமம், மூளை ஜடம் ஆனால் அறிவு சூட்சுமம், அம்மாதிரியே செய்யும் வேலை ஜடம், பண்புகள் சூட்சுமம். ஜடமான உடம்பின் மேல் அறிவும் உணர்வும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அம்மாதிரியே மெக்கானிக்கலாக செய்யும் வேலையில் பண்புகளை சேர்க்கும் போது அந்த வேலை உயிர் பெற்று விறுவிறுப்படைகிறது. உயிருக்கு உருவம் கிடையாது, ஆனால் உயிரின்றி எதுவும் அசையாது என்பது சூட்சும சக்திக்கு ஜடத்தின் மேல் எவ்வளவு ஆதிக்கம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இம்மாதிரி பல்வேறு வகையில் சூட்சும விஷயங்கள் ஜட விஷயங்கள் மேல் எப்படி ஆதிக்கம் செலுத்துகின்றன என்று விவரமாக திரு நாகராஜன் அவர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இப்போது அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களுக்கும் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும், பகவானையும் அன்னையையும் நம் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்திய பூஜ்ய ஸ்ரீ அப்பா அவர்களுக்கும், திரு அசோகன் சார் அவர்களுக்கும், இந்த ஆன்லைன் மீட்டிங்க்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வந்து அப்பா வந்து எழுதி கொடுத்த கட்டுரையினுடைய தலைப்பு வந்து சூக்ஷ்ம விஷயங்கள் ஜட விஷயங்களை விட சக்தி வாய்ந்தவை, ஜடத்தை விட சூக்ஷ்மம் வந்து சக்தி வாய்ந்தவைன்னு சொன்னாக்க மேலோட்டமாக அதை நம்புவதற்கு நமக்கு கடினமாக தான் இருக்கிறது. ஆனா சற்று ஆழ்ந்து கவனித்தால் அதுதான் உண்மை அப்படின்னு விளங்கும். இதுக்கு வந்து உதாரணமா அன்னையினுடைய அருளை எடுத்துக்கொள்ளலாம். அன்னையோட அருள் அப்படிங்கிறது ஒரு சூக்ஷ்மமான சக்தி, கண்ணுக்கு வந்து புலப்படாது, இருந்தாலும் மருந்தால் வந்து குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிய பிரார்த்தனை வந்து குணப்படுத்துகிறது. இது ஒன்று மட்டுமல்ல, இது போன்ற பல அதிசயங்களை வந்து அன்னையினுடைய அருள் வந்து நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது. வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, மிகப்பெரிய கடன் பாரத்தை அது தீர்த்து வைக்கிறது, பிரிந்து போன கணவனை மீண்டும் சேர்த்து வைக்கிறது. இதையெல்லாம் செய்யறதே தவிர இது எப்படி நடக்குதுன்னு நமக்கு கண்ணால பார்க்க முடியுமானா? பார்க்க முடியாது. அதுதான் சூக்ஷமம். இரண்டாம் உலக போர்ல வந்து இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய நேச நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து கடுமையாக போரிட்டு ஜெயித்தன அப்படின்னு தான் இந்த உலகம் அறிவும். ஆனா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக உண்மை என்ன? பகவான் வந்து தன்னுடைய ஆன்மீக பலத்தை சர்ச்சின் மூலமாக பயன்படுத்தி இரண்டாம் உலகப் போரை வென்றார். இந்த ஆன்மீக உண்மை வந்து இந்த உலகிற்கே தெரியாமற் போய்விட்டது. அது மட்டுமல்ல, மேலும் சொல்ல போனாக்க இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்று சர்ச்சில் அவர்களுக்கே தெரியாதான். அதே மாதிரிதான் நம்ம இந்தியாவினுடைய சுதந்திரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் தெரிந்தது என்ன? 1910 பகவான் வந்து அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபட்டு விட்டார். இனிமேல சுதந்திர போராட்டத்துல வந்து அவருடைய உதவியை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் காங்கிரஸ்காரர்லாம் நினைத்தாங்க. ஆனா யாருமே எதிர்பாராத வகையில அவருடைய பிறந்த நாள் என்றதான் நமக்கு சுதந்திரம் வந்து கிடைத்தது. அவர் வந்து உடலால சுதந்திரத்திற்கு பாடுபடாவிட்டாலும் மனத்தளவுல பாடுபட்டுள்ளார். அந்த உண்மையை வந்து இந்த வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிறந்த நாள் என்று நமக்கு வந்து சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. அதே மாதிரி சிங்கம், புலி, யானை இந்த விலங்குகளுடன் மனிதனை வந்து ஒப்பிட்டு பார்த்தால் இவர்களை விட மனிதன் வந்து பலகீனமானவன் தான். ஆனா மனிதனுடைய பலம் வந்து அவனுடைய அறிவில் இருக்கிறது. அறிவு பலம் வந்து சூக்ஷ்மமானது, கண்களுக்கு தெரியாது. இந்த கண்களுக்கு தெரியாத அறிவை வைத்துக் கொண்டான் மனிதன் நாகரிக வாழ்க்கையே உருவாக்கியுள்ளான். அவன் எழுப்பிய கட்டிடங்கள், கண்டுபிடித்த இயந்திரங்கள், உருவாக்கியுள்ள ஆவணங்கள் என்று இவை எல்லாமே அவனுடைய ஒரு சூக்ஷ்மமான அறிவால தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அவனுடைய ஜட உடலால தயாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து பணம் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கு. பணத்தை வந்து நம்ம உயிருக்கும் மேலா மதிக்கிறோம். அதற்காக நேரம் காலம் தவறாம நம்ம உழைக்கிறோம். பல குடும்ப தகராறுக்கு பின்னால் என்ன இருக்கு? பணம் தான் இருக்கு. ஆனா பணம் என்ன, ஜடப்பொருளா? இல்ல, இது சூக்ஷமானது அப்படின்னு சொன்னாக்க யாரையும் நம்புவார்கள்னா நம்ப மாட்டாங்க. ஆனா அது அதான் உண்மை. பணத்தை நம்ம வந்து ஒருத்தர் வாங்கும் பொழுது அதை வெறும் காகிதமா பார்த்தா அதுக்கு முக்கியத்துவமே கிடையாது. அதே பணத்தை நம்ம மற்றவரிடம் கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு நம்ம கேட்டதை கொடுப்பார் அப்படின்னு நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கையை தான் பணத்திற்கு வந்து ஒரு பலத்தையே கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை அப்படி என்ன, நம்பிக்கையை பார்க்க முடியுமா? கண்ணா பார்க்க முடியாது. அதான் நம்பிக்கைங்கிறது வந்து சூக்ஷ்மமானது. பணம் என்பது பொருளுடைய மதிப்பிற்கான ஒரு சின்னம், ஒரு அறிகுறி அப்படின்னா இந்த சமூகம் நம்புறது. ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு நோட்டை நம்ம தொட்ட கொடுத்தோம்னா அவர் வந்து நினைக்கிறார் ஒரு 1000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பொருள்களை நம்ம வாங்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஆனா அதே நம்ம கொடுக்கக்கூடிய நோட்டு வந்து கரண்ட் நோட்டு அப்படின்னு தெரிஞ்சா அப்ப அந்த ரூபாய்க்கு மதிப்பு இருக்கா? மதிப்பு இல்லை. அது வெறும் காகிதமாக தான் இருக்கிறது. அதாவது நல்ல நோட்டு நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கை சுருக்கமா செயல்படுறதுதான் சொல்றாருங்க. இந்த மாதிரியே வாழ்க்கையில் வந்து பங்குகள் வந்து பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனா பண்புகளை கண்கள் பார்க்க முடியுமானா? பார்க்க முடியாது. சூக்ஷமானத ஒரு பெரிய முதலீடை போட்டு விலையுயர்ந்த ஒரு டெக்னாலஜியை வாங்கி ஒரு கம்பெனியை நம்ம ஆரம்பித்தா இந்த 2 ஆள் மட்டும் கம்பெனியை இயக்கி விட முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. இதுக்கும் மேல அந்த கம்பெனியில வேலை செய்வதற்கு வேலையில ஈடுபாடு இருக்க வேண்டும், அந்த கம்பெனி வந்து மேலும் நன்றாக வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும். இந்த உலகத்துல வந்து பெரிய கம்பெனிகளாக இருக்கும், ஜென்ரல் எலக்ட்ரிக் அல்லது ஜென்ரல் மோட்டார் இந்த கம்பெனிலாம் பார்த்தா அது ஆரம்பிக்கும் போது ஒரு சில 1000 டாலர்களை கொண்டுதான், மற்றும் ஒரு சில பேர்களை கொண்டுதான் அதை ஆரம்பித்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது பல $1 பில்லியன் அளவிற்கு பிசினஸ் செய்கின்றன. இது வந்து என்ன, இடையிலே வந்த வளர்ச்சி. இது எப்படி வருது? பண்புகளுடைய சக்தியால் வளர்ந்த வளர்ச்சி. அதனால பண்புகளுக்கு சூஷ்ண சக்தி பவர் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப தேசபக்தி அத்தின்றா அது கூட ஒரு சூஷ்மமான விஷயம்தான். 2ஆம் உலகப்போர்ல வந்து ஜெர்மனி வந்து இங்கிலாந்தை வந்து தாக்கிய போது இங்கிலாந்து கர்நாடகத்தை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு தான் இந்த உலகம் வந்து பேசியது. ஆனா இங்கிலாந்து நாட்டு மக்களினுடைய தேசபக்தியை பத்தி அவங்க வந்து அறியவில்லை. அதாவது தேசபக்திங்கிறது என்னது? சூக்ஷ்மமானது. அதை வந்து இந்த உலகம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த தேசபக்திக்கு வந்து சர்ச்சில் ஒரு புதிய உற்சாகம் கொடுத்து கட்டி எழுப்பினார். அந்நியர்களுக்கு நம்ம பணியக்கூடாது, கடைசி மூச்சுவே நம்ம போராடணும் அப்படின்னு மக்களிடையே ஒரு வீரத்தை எழுப்பினாராம். அதே போல ஜெர்மனி வந்து இங்கிலாந்து வந்து தாக்கும் பொழுது ஜெர்மனிட்ட வந்து 750 விமானங்கள் இருந்தன. அப்ப இங்கிலாந்துட்ட இருந்த விமானத்தினுடைய எண்ணிக்கை வந்து 150 தானா. ஆனா இந்த இங்கிலாந்து 150 விமானங்களை கொண்டு 750 விமானங்களை கொண்ட ஜெர்மனிய தாக்கி வெற்றி பெற்றது. அதாவது 2 வாரங்கள்ல இங்கிலாந்த வீழ்த்துவேன் அப்படின்னு சப்தமிட்ட ஹிட்லர் வந்து அப்படியே பின்வாங்கி போயிட்டாராம். காந்திஜி அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு சூக்ம சக்தியை தான் பயன்படுத்தினார். ஆங்கிலேயரை வந்து வெளியேற்றினார், நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். இல்ல அவர் வந்து படைப்படமோ அல்லது ஆயுத படத்தையோ நம்பி அவர் வந்து ஆங்கிலேயனை எதிர்க்கவில்லை. அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் என்ற கொள்கையுடைய பலத்தின அடிப்படைகள் தான் அவர் வந்து ஆங்கிலேயனை எதிர்த்தார். வெள்ளையர் அரசாங்கத்துல வேலை செய்ய மாட்டோம், வெளிநாட்டிலிருந்து வரும் பொருட்களை வாங்க மாட்டோம், வெள்ளையர் நடத்தும் நீதிமன்றங்களின் அதிகாரத்தை நம்ம ஏற்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் எல்லோரும் ஒரு மனதாக முழங்கிய போது வெள்ளையர்கள்லாம் நிலைகொழுந்து போய்விட்டார்கள். இனிமே துப்பாக்கியை காட்டியோ அல்லது பீரங்கியை காட்டியோ இந்த மக்களை வந்து அணிபடிய வைக்க முடியாது அப்படின்னு புரிந்து கொண்டு ஆங்கிலேயர்கள் வந்து தாமாகவே வெளியேறிவிட்டார்கள். இன்னைக்கு வந்து நாட்டு மக்களிடையே முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்துவிட்டது. இந்த ஆர்வம் அப்படிங்கிறது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். இந்த ஆர்வம் இருப்பதால் தான் ஏராளமான பணத்தை வந்து கேபிட்டேஷன் ஃபீஸாக கொடுத்து மருத்துவ கல்லூரி இல்லை இன்ஜினியரிங் கல்லூரி போன்ற கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கிறார்கள். 30-40 வருஷங்களுக்கு முன்னால உயர்நிலை பள்ளிகளையும் கல்லூரிகளையும் அரசாங்கம் வந்து திறந்து வைத்துக் கொண்டு போதிய மாணவர்கள் வருகையின்றி மூடிய சம்பவமும் நிகழ்ந்திருக்கு. ஆனா இந்த நிலைமை என்ன, இருக்கின்ற சீட்டு போதவில்லை அப்படின்னு மேலும் நிறைய சீட்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து எழுந்துள்ளது. அதாவது கல்வி அறிவியல் உள்ள உச்சக்கட்ட ஆர்வத்தை தான் இது காட்டுகிறது. 20 வருஷங்களுக்கு முன்னால நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு தம் பிள்ளைகளை ஆங்கில வழி பள்ளிகளில் சேர்த்து மாதா மாதம் நிறைய பணம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வேலை செய்ய பெண்கள் வேலைக்காரங்களோட என்ன பண்றாங்க, 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் சேஞ்சஸ் கட்டுறாங்க, கேபிடேஷன் ஃபீஸ்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை வந்து இங்கிலீஷ் மீடியத்துல போய் சேர்த்து படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு மக்களை வந்து படிப்பு ஆர்வம் வந்து ஊக்குவிக்கிறது. சாதாரண மக்கள்கிட்டயே இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் ஒன்ற சூக்ஷ்மமான செயல்கள் வந்து இந்த அளவுக்கு ஊக்குவிக்கின்றன அப்படின்னா அன்னிய பக்தர்களாகி நமக்கு வந்து சூக்ஷ்ம விஷயங்கள் வந்து இன்னும் வந்து பல மடங்கு முக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது நம்பிக்கையால சாதிக்க முடியாது ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம உணர வேண்டுங்க. இன்னைக்கு சொற்ப வருமானத்தையே நம்ம பார்த்து கொண்டிருந்தால் அப்பா பார்த்த முடியல நம்மும் நடந்தால் நாமும் விரைவில் 100,000 ரூபாய் வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்னு நம்ப வேண்டும். இப்போ இதுவரைக்கும் வந்து இந்த தலைப்பிற்கு உண்டான முன்னுரையை வழங்கினேன். இனிமே வந்து அப்பா வந்து இதே தலைப்பில் விவரமாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அப்பா என்ன இருக்காருன்னா, ஒரு விஷயம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சூக்கமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தருங்கிறார். சமூக வளர்ச்சிக்குன்னு 32 கருத்துக்கள் இருக்கான், அதுல இந்த கருத்தும் வந்து முக்கியமானதுங்கிறார். இதை பத்தி மகாபாரதம் புராண கதைகளோட சித்தரிக்கப்பட்டுள்ளன. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு அப்பா. ஒரு அறையை வந்து துரியோதனை வந்து வைக்கோல் மூலமாகவும் தர்மபுத்திரர் வந்து வாசனை திரவியங்கள் மூலமாகவும் நிரப்ப முயன்ற மகாபாரத மூலம் இந்த கருத்துக்கள்லாம் பிரிக்கப்படலாம். அதாவது ஒரு வாய ஒரு அரை முழுதான் நடந்திருக்கணும்னா அவன் வைக்க வந்துப்பான், இவர் சுற்றுமத்தை புரிந்து மாத்மதே தான். ஒரு மிகப்பெரிய சொத்துக்கு அதை வந்து ஒரு சிறிய காசுவாலை செய்திகள் அதாவது ஸ்டிக்லயே முடிச்சிடலாம் நம்ம. எப்படின்னா அந்த ஸ்டிக்ல கையெழுத்து போடுற அந்த கையெழுத்துக்கு அந்த சூக்ம சக்தி இருக்கிறது இல்லைப்பா. மிக பெரிய கிராமமாக விளங்குகிற உலகத்தில் சக்தி குறைவது வந்து ஜட உலகில். கடந்த ஒரு 1-2 நூற்றாண்டுகளாகத்தான் நகர்ப்புறத்தை நோக்கி மக்கள்லாம் போறாங்களாம். அப்பா என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு வந்து இந்த சூக்ம சக்தியை பெற்றிருந்தார் அப்படின்னு அன்னையின் ஆன்மீக பரிசு அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கும். என்ன சொல்றாருன்னா, அப்பா 12 வந்து அன்னை வந்து படித்த சரித்திர புத்தகங்களை அன்னை வந்து சூக்ம வாயிலாக அன்று நடந்தவற்றை நிதர்சனமாக கண்டார் அப்படிங்கிறார். புதுவை வந்து ஸ்ரீ அரவிந்தர் வந்து அன்னை சந்திக்கு முன்பாகவே சத்தியஜீவனை கண்டாராம். ஆப்பிரிக்காவில் இருக்கும்போதும் உடலை விட்டு பிரிந்து பாரிஸ் வந்து கையில் ஏறினார், மாலையை தொடுத்தார், பென்சிலை எடுத்து எழுதினார். இது போன்று வாசகங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். அன்னை வந்து புதுவை வருவதற்கு முன்னால பௌத்தத்தையும் கீதையினுடைய யோகத்தையும் சிறப்பாக அறிவார் அன்று பகவானே கூறியிருக்கார். அது மட்டுமில்ல, பகவான் என்ன சொல்றாருன்னா, அன்னை வந்து சத்திய ஜீவத்தில் நேரடியாக நுழைந்தார், நான் வந்து கொல்லப்புறமாக நுழைந்தேன் அப்படின்னு பகவானே சொல்றதாக அப்பா இங்கே இருக்கார். அது பூமியினுடைய சரித்திரம் வந்து சூஷ்ம உலகில் ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னு அன்னையும் கூறுகிறார். இதுவரை வந்து மோட்சத்தை யோகத்திற்காக செய்தனர். இருந்தாலும் சிருஷ்டியினுடைய சூஷ்மங்கள் ரகசியங்களை யோகிகள்லாம் அறிவார்களாம். அப்படி வந்து யோகிகள் வந்து அறியாத சூக்ஷமங்களே இல்லை அப்படின்னு அப்பா வந்து இங்க இருக்கார். இன்னும் என்ன சொல்றாருன்னா, பிறர் மனத்தினுடைய எண்ணங்களை நம்ம அறிய முடியும் அப்படிங்கிற, அதாவது சூக்ஷ்ம பார்வை வேண்டும். ஜீவன் மலர்ந்தால், அதாவது ஆன்மா மலர்ந்தால், அது மலர்ந்த மனத்துல உதித்தால் உலகம் வந்து யோகிக்கு தன்னை அறிவிக்கும். அப்படி பிறப்பதுதான் மேதாவிலாசம் இல்ல ஜீனியர் சொல்லலாம். ஐன்ஸ்டீனுக்கு வந்து E=mc² அப்படிங்கிற சூத்திரத்தை தெரிய வைத்ததே இந்த மாதிரி ஒரு சூட்சும முறையால் தான் அப்படிங்கிறார். அதே போல விவேகானந்தர் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்தா அதுல உள்ள முதல் வரிய படிச்சோம் நீங்க, அந்த புத்தகத்துல எல்லா பக்கங்களிலும் உள்ள எல்லா வரிகளையும் எல்லா விஷயங்களையும் ஒரு கணத்துல வந்து அவருடைய மனத்தில் நுழைஞ்சோம். அதே மாதிரி பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தார்னா அந்த படித்த புத்தகங்கள் வரி வரியாய் பக்கம் பக்கமா அவருடைய மனதில் இருக்குமா. இதெல்லாம் சூக்ஷ்ம சக்தி தான். அப்பல அதான் அன்னை வந்து சரித்திர பாடங்களை 12 படிக்கும் பொழுது அந்த சரித்திர காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள்லாம் அவருடைய கண் முன்னால பவனியா வருமா. நாடி ஜோசியம் அது போல் எழுதப்பட்டதாகும். ஆபத்து காலத்துல அபயப்பொருள் வந்து அது போல பிறர் காதல விழும். பூர்வ ஜென்ம ஞானம் வந்து புலப்படும் முறைகளை சேர்ந்ததுதான் இந்த திறன். சில அன்பர்கள் கண் முன்னால வெளியூர்ல உள்ளவர் என்ன செய்வதுன்னு தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சூக்ஷ்ம பார்வை அப்படிங்கிறார். நடங்கள் முக்கியமாக தலைநகரம்தான், கல்வி, கேளிக்கை, வியாபாரம், வணிகம், வங்கிகள் மற்றும் பண்பாட்டுத்துறை, முக்கியமாக அதிகாரம் இவற்றினுடைய உறைவிடமாக விளங்குகிறது. ஒரு வகையில் ஒவ்வொன்றினுடைய சூட்சமும் ஒவ்வொரு தனி பொருளாக வெளிப்படுகிறது அப்படிங்கிற. கிராமத்தினுடைய அடையாளம் என்னன்னா பூமி தான், அதுதான் அங்கே விளக்கல் இருக்கும். அதனால கிராமத்தினுடைய அடையாளம் பூமி. இப்ப நகரத்தினுடைய அடையாளம் என்ன? பணம். பல்கலைக்கழகங்கள்லாம் நம்ம நகரத்தினுடைய பண்பாட்டு சின்னங்களாக இருக்கின்றன அப்படிங்கிற. புதியதாக தோன்றிய நாடுகள்ல கிராமங்கிறது இருக்காது. அப்படியே ஒரு கிராமம் இருந்தா அந்த கிராமத்துல நகரத்துக்கு உண்டான எல்லா வசதிகளும் இருக்கும் அப்படிங்கிற வேர்ஸ்வர்த் அப்படிங்கிற கவிஞர் வாழ்ந்த காலத்துல தினசரி 15 மைல் நடக்கிறதுங்கிறது ஒரு அங்கமாக விளங்கிதான். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா சின்ன சின்ன ஊர்களோட நிறைய பஸ் போறது, ஒரே தெருவுல 2 நிறுத்தங்கள் அதாவது 2 ஸ்டாப் கூட இருக்குமா, அந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த கைடன்ஸ் ஜஸ்ட் அப்படி கதையை நாங்கள் பார்த்துருப்போம். அதில் வந்து மிஸ்ஸஸ் பென்னட் ரொம்ப சுறுசுறுப்பானவ, குடும்பத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய மகள்களுக்கு எப்படியாவது திருமணம் உயர்ந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு பாடுபடுறான். ரொம்ப தீவிரமாக தான் அவள் செயல்படுகிறான். ஆனால் அவளிடத்திலோ அவளுடைய செயல்படும் விதங்களிலோ அல்லது அவளுடைய பலத்திலோ எந்த விதமான சுகுஷமும் தென்படுவதில்லை அப்படின்னு அப்பா எதிராக இல்லை. அதாவது அந்த தாயாருடைய முயற்சி வந்து மிகச்சிறிய அளவிலே இருந்தா கூட முடிவுல வந்து பலனை வந்து கொடுக்கறது இல்லை. இதை நம்ம பிஎன்சியில பார்த்துருப்போம். சரி, அப்படி அந்த எடுத்த முயற்சி எல்லாம் ஏன் வந்து பலன் அளிக்கல, ஏன் கெடுதல முடிகிறது அப்படின்னா அப்பா என்ன சொல்றாருன்னா, சூஷ்ம உலகில் நடப்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு. யோக வாழ்க்கை விளக்கம் பார்ட்டியில் அப்பா என்ன இருக்காருன்னா, வாழ்வின் சூக்ஷமம் தெரிந்தால் பிரச்சனை விலகும் அப்படிங்கிற. அதாவது ஒரு வேலை வந்து தடப்பட்டு திரவமாகிவிட்டு அதன் பின்னால முழு நேரம் எனக்கு விழிப்பு தேவை, விழிப்போட இருக்கணும். தடையினுடைய சூக்ஷமம் தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த தடையை விளக்கலாம், அதன் பின்னால முழு நேர விழிப்பு கான்சியஸ் இருக்கணும் அப்படிங்கறது அவசியமே இல்லை. தாவி கொடுத்த பின்னால கடிகாரத்திடம் வேலை இல்லைங்கிறப்பான். அதாவது ஒரு கடிகாரம் ஓடல அப்படின்னா என்ன கடைக்கு போறோம், மொபைல் என்ன பண்றான், கடிகாரத்துக்கு கீ இருக்கா அப்படின்னு கொடுப்பான். இல்ல கீ இல்லாத கிடையாதுனா குவாத்தெல்லாம் செல் ஒழுங்கா இருக்கா அப்படின்னா, செல்லு ஒழுங்கா இருக்கு கீ கொடுக்கா அப்படின்னா நம்ம கடிகாரம் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல நம்ம பிரச்சனைக்கு உண்டான கூப்பிட்டு தெரிஞ்செடுத்தா அப்படின்னா நம்ம முழுநாள் விடுப்போட இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்பா. அதாவது திடீர் திடீர்னு எங்கு பார்த்தாலும் வீடுகள்லாம் பத்தி எரியறது, வீட்டுல இருந்து யாராவது வெளில போனால் யாரு போனாலும் அவன் திரும்பி வரும்போது ஒரு வம்பு சண்டையோட திரும்பி வீட்டுக்குள்ள வராங்க. இது எதை காட்டுறது, நமக்கு எதிரிகள்லாம் வெளியில இருக்காங்க, அவர்கள் வந்து நம்மளை வந்து அழிப்பதற்காக தங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அந்த நேரத்தை நம்ம வந்து ஒரு சில நேரம் கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது. இல்லை மகள் வந்து வீட்டை விட்டு ஓடுறதுக்கு எண்ணத்தை மனத்தில் கொண்டுள்ளால், இல்லை நம்ம ஆஃபீஸில் நம்ம முதலாளி வந்து நம்ம சமயம் பார்த்து வேலையிலேருந்து நீக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கா, இந்த நேரத்திலாம் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும். சரி, இந்த நிலைமை வந்து எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தா அதை பார்க்கறது முதல் சுகமா இருக்கும். ஆனா அது கவனிக்காம விட்டாக்க அது சிக்கலாகும். பேசாம இருந்தா அது வந்து ஒரு பெரிய சிக்கலாயிடும். இந்த மாதிரி ஒரு நிலைய அடைந்தவர் வந்து வாழ்க்கையில அவருடைய ஒரு குடும்பத்துல ஒரு நாள் கவனக்குறைவாக இருந்து விட்டாலும் எல்லாமே போய்விடும், வாழ்க்கையே வந்து நரகமாயிடும். சில சமயங்கள்ல இந்த வர இறக்கக்கூடிய ஆபத்து வந்து விலகெடுத்தா போயெடுத்தா இன்னும் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆபத்து விலகி இருக்கும், ஆனா ஆபத்து விலகினதை கூட நமக்கு தெரியாம இருக்கு. அப்படி தெரியாம இருந்தா என்ன ஆகும், நமக்கு மனசு வந்து படபடக்கும். பலருக்கு இந்த நிலை வந்து நிரந்தரமாக கூட இருக்குமா. அப்பா என்ன சொல்றாருன்னா, சிக்கலுக்கெல்லாம் காரணம் வந்து ஒன்றுதான் இருக்கும். நமக்கு வந்து ஆபத்து எங்கிருந்து வருகிறது என்று தெரியாததால தேவையில்லாம எதை கண்டாலும் வந்து நம்ம பயப்படுறோம். ஆனால் அந்த பயப்படக்கூடிய மனநிலை இருக்கிறது. ஆபத்தை வந்து உற்பத்தி செய்வதை அறிந்து அதை விலக்கிட்டோம்னா அந்த படபடப்பு போயிடும். ஆனால் அதே சமயம் ஆபத்து விலகிடுத்தா அப்படின்னு தெரியாம இருந்தாலும் நமக்கு மனசுக்குள்ள படபடப்பு தான் இருக்கும். இந்த மனம் வந்து பயத்தால் அப்போ பீடிக்கப்பட்டிருக்கும். தடையினுடைய சூட்சமம் வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்படின்னா அதை விளக்கலாம் அப்படிங்கிறப்பான். இப்ப இந்த பிஎன்டி ஸ்டோரியில வந்து மிஸ்ஸஸ் பென்னட் எடுத்த எந்த காரியமுமே பலனை வந்து உடனே அளிக்கல, தடப்பட்டு போறது. அதுக்கு என்ன காரணம்னா சூட்சமத்தை அவங்க அறியலைங்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம. இன்னொன்று வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறோம், திரும்பி வரும்போது பார்த்தா மகன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அடைப்பட்டுட்டான். உடனே ஊரெல்லாம் பரட்டி பெரியாள்லாம் கொண்டு போய் அவனை மீட்டு கொண்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் மனைவிக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது, வீடே அமளிப்படுறது நாலு நாளைக்கு. அதுக்கு அடுத்த நாள் சேல் டாக்டர் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு நோட்டீஸ் வருது, நமக்கு என்னன்னே தெரியல, ஒன்றா படப்படுத்த போயிடுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஊர்லேருந்து லெட்டர் வருது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, எலக்ட்ரிக் பில் கட்டணும், ஆஃபீஸுக்கு போகிறோம், எலக்ட்ரிக் பில் கட்டும்போது லேட்டாக போகிறோம், ஒரே க்யூவாக இருக்குது, எனக்கு கட்ட முடியாத பில்லை. சரி, அடுத்த நாளைக்கு தான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்தாக்க அடுத்த நாள் போகும்போது அந்த டூ டேட் முடிஞ்சு போனோன்னு அட்வான்ஸ் ரெட்டிப்பாகி அதையும் கட்டி பத்து நாள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் 15 தடவை அந்த எலக்ட்ரிக் பில் ஆஃபீஸுக்கு போய் நிறையா நடந்து நமக்கு வந்து கரண்ட் வர்றது. இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன காரணம், நமக்கு அந்த பிரச்சனைக்கு உண்டான சூட்சமாக நமக்கு தெரியல. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, அடுத்ததாக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, பழைய பிரச்சனைலாம் ரொம்ப சின்ன பிரச்சனை தான், அதெல்லாம் எப்படி சமாளிச்சிட்டோம், இதுதான் சமாளிக்க முடியும் இப்படி நமக்கு நாமே நம்ம சொல்லிக்குவோம். அதாவது அப்பா என்ன சொல்றேன்னா, சூட்சமம் தெரிந்தவர்களால் அதனுடைய அடிப்படையான காரணத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, நம்முடைய எண்ணமாக இருக்கும், அல்லது வந்து ஒரு புதிய நட்பால் ஏற்பட்ட ஒரு புது பழக்கமாக இருக்கும், அதுதான் அந்த பிரச்சனைக்கு ஆகணும். அப்படி இல்லைன்னா, நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் வந்து இந்த காலத்திற்கு ஏற்ப மற்றவர்கள் செய்வதை தாமும் ஆதாயம் கருதி செஞ்ச ஒரு முடிவாக இருக்கும், இதனால தான் அங்கே பிரச்சனையே வருதுங்கிறப்பான். அது தன்னுடைய மனநிலை பழக்கம் மாறியதால் தடை ஏற்படுகிறது அப்படிங்கிறத அறிவு தான் சூக்ஷமம். அதை விளக்கிட்டாக்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். சூக்ஷமம் தெரிஞ்சிட்டாக்க அதுக்கப்புறம் நம்ம விழிப்போடு இருக்கும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்போ மிஸ்ஸஸ் பென்னட்டுக்கு வந்து சூஷ்ம உலகத்தில் நடக்கிறத புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை விளக்க இந்த சூஷ்மத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. அதாவது இதுக்கு நிறைய எக்ஸாம் சொல்லும்போது, இப்போ ஜேனுக்கும் பிங்லிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சூஷ்மம் அறிகுறி செஞ்சதா அப்படின்னா, முதமுதல்ல மிரட்டனுக்கு பிங்கிலி வர்றார், முதல் முறையாக வரும்போதே ஜேனோட டான்ஸ் ஆடுறார், அதுக்கப்புறம் சார்லட்டோட டான்ஸ் ஆடுறார், அதுக்கப்புறம் திருப்பியும் இரண்டாவது முறையாக ஜேனோட டான்ஸ் ஆடுறார். அந்த நடனத்திலேயே இரண்டு முறை அவர் டான்ஸ் ஆடியது ஜேனோட தான். இது ஒரு சின்ன அறிகுறி. அது மட்டும் இல்லை, அவருடைய நண்பன் ராபின்சன் வந்து இந்த நடன அரங்கிலேயே உன்னை வந்து எதை வந்து மிகவும் கவர்கிறது அப்படிங்கிறான். அப்போ பெங்கிலி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிரட்டின் அரங்குகளில் பென்னட்டுடைய மூத்த மகள் ஜெயன் தான் ரொம்ப அழகு, அதுக்கு சந்தேகமே இல்லைங்கிறான். இப்படி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவன் சொல்லும்போது அவனுக்கு அவன் மேலே ஒரு காதல் இருக்குன்னு தெரிகிறது. நல்லா சூட்டுமத்தில் புரிஞ்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி பெங்கிலுடைய தங்க கேரளின் என்ன பண்ணுறா, ஜெயனை வந்து என் வீட்டுக்கு வா, அவனுக்கு விருந்து தரேன் அப்படிங்களா. ஜெயனும் வந்து வீட்டுக்கு போகிறான், ஆனால் போகும்போது மழை பெஞ்சிடுறது, ஜலதோஷம் ஜுரம் வந்துடுறது, வீட்டில் படுத்துன்றான். படுத்துட்டோன்னு என்ன பண்ணுறாரு பிங்லி, ரொம்ப அக்கறையாக டாக்டர் ஆஷன் வரார், மருந்து தரார், எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்குறார். திரும்பி ஊருக்கு வரும்போது என்ன பண்ணுறார், தன்னுடைய குதிரை வண்டியை கொடுத்து இந்த குதிரை வண்டியில் நீ போகணும் ஜெயனுக்கு அனுப்புற. அதாவது அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரன், 5000 போன்ற வருட வருமானம் உள்ள ஒருத்தன் வந்து தன்னுடைய சொந்த குதிரை வண்டியை வந்து இவளுக்கு கொடுத்து ஊருக்கு அமிச்சான்னா, அவன் வந்து ஜேங்கிற வந்து பின்னால் அந்த மாளிகைக்கு ஒரு மனைவியா அவனுடைய மனைவியா வரப்பொருள் அப்படிங்கிற ஒரு சூஷ்மமா தான் அது காட்டுறது. அப்ப அது ஒரு ரெண்டாவது சூஷ்மம். மூன்றாவது பிங்லி வந்து ஒரு டான்ஸ் ஏற்பாடு பண்றார், ஒரு பெரிய மனுஷர் பெனட் எல்லாம் கூப்பிடுறார், பெனட் ஃபேமிலி கூப்பிடுறார். அந்த நடனத்திலையும் வந்து பிங்லியோட ஜெயின் டான்ஸ் ஆடுறார். இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது சூஷ்ம உலகத்துல நல்ல அறிகுறி தெரிஞ்சது. ஜெயன் வந்து பிங்கிலிய மணக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரலாம் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் பார்த்தோன்ன நம்ம என்ன பண்ணணும்? பண்புள்ளவர்களாக, நல்ல எண்ணம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக நடந்துக்கணும். ஆனா என்ன பண்றா மிஸ்ஸஸ் பென்னட்டு, அதுக்கு நேர் எதிர் மாறாக நடக்கிற அந்த நர்சிங் நடனத்துல உறக்க கத்தி பேசுறா. அந்த அவங்களுடைய பெண் மேரி வந்து ரெண்டு பேரோட ரெண்டு பாட்டு பாடுறா, நிறுத்த மாட்டேங்கிறா. அப்புறம் மிஸ்ஸஸ் பென்னட் மிஸ்டர் பென்னட் வந்து நீ பாடினது போதும் அப்படின்னு சொல்றா. அவருடைய தங்க லிடியாவின் கிட்டையும் சோல்ஜர் பின்னாலேயே ஓடி இருந்திருக்காங்க. சோல்ஜர் இருந்த வாழை வாங்கிட்டு வாழோட சுத்துறாங்க. என்ன பண்றா இவ மிஸ்ஸஸ் பென்னட்டு, அந்த குதிரை வண்டியை வந்து கடைசியில் நின்னுக்கோ, அரை மணி கழிச்சு வரட்டும், அப்ப அந்த அரை மணி நேரம் ஜேனும் பெங்கிலையும் பேசிக்கலாம். இந்த மாதிரி ஒன்ன குதர்க்கமான எண்ணங்கள் நெகட்டிவ் ஆக்டிவிட்டி மாதிரி தான் சிட்டிசன். இந்தமான பண்புகள் இல்லாத செயல்களை செய்யும் போது அந்த சூஷ்ம உலகத்துல தெரிஞ்சதுக்கு என்ன அர்த்தம் இல்லாம போயிடுறது, புரிஞ்சுக்க முடியல. அப்படி இல்லாம தன்னுடைய பண்புகளை உயர்த்து கொண்டு நம்பிக்கையோடு இருந்தாக்க ஜேனுக்கும் பெங்கிலுக்கும் 3 மாதத்திலேயே கூட கல்யாணம் நடந்துக்கலாம். அதே மாதிரி சூஷ்ம உலகத்துல வந்து சிலது நடக்காதுன்னு தெரியும். அப்ப நடக்காதுன்னு தெரியும் பொழுது அப்போ நம்ம நல்ல எண்ணத்தை வளர்த்துண்டு, நம்பிக்கையை வளர்த்துண்டு, பண்புகளை உயர்த்தி கொண்டிருந்தால் நமக்கு வாழ்க்கை வந்து பிரதிபலிக்கும், பலனளிக்கும். அப்புறம் ஜேனுக்கும் பெங்கிலுக்கும் கல்யாணம் நடக்க போ தள்ளி போகும் அப்படிங்கிறதுக்கான சூக்ஷ்ம அறிகுறிகளையும் தெரிஞ்சது. ஆனா அதை கூட மிஸ்ஸஸ் பெனட் உணரல. என்ன செய்யறா, முதல் நாள் பெங்கிலி வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே பெனட்ட போய் நீங்க போய் பெங்கிலிய வீட்டுக்கு ஆக்ஷன் போய் மீட் பண்ணுங்க, வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிறார். உடனே என்ன பண்றாரு மிஸ்டர் பெனட், நான் கண்டிப்பாக போக மாட்டேன், ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட். அப்புறம் என்ன பண்றாரு, அவர் தான் போறார், அவர் ஆக்சிடென்ட் வர்றார். ஆனா ஆக்சிடென்ட் வந்தாக்க யாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றதில்ல, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அப்புறம் பெங்கிலியோட தங்க வந்து காரை இருந்து கூப்பிடுறா, ஜேன எது கூப்பிடுறா, இருந்து கூப்பிடுறா, ஜாலியா இருக்கலாமே கோவல் அப்படின்னு. என்ன பண்றா மிஸ்ஸஸ் பெனட்டு, நீங்க மழை வந்தாலும் வரும், குதிரை வண்டியில போனா மழை பெஞ்சதுன்னா தெரிஞ்சு உடனே வந்துடுவா, அப்ப குதிரையில போட்டோம், மழை பெஞ்சா தெரிஞ்சு வரமாட்டா, அங்க தங்குவா, அப்ப பெங்கிலியோட நெருங்கி பழகலாம், பெங்கிலி வந்து மேரி போசம் எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவளை வற்புறுத்தி குதிரையில அனுப்புறான். என்ன ஆகுது, ஓர வழியிலேயே மழை பெஞ்சு 3 மணி நேரம் மழையில் நனைஞ்சுட்டு போய் ஜுரம் எல்லாம் வந்து அங்க 2 மணி நேரம் சந்தோஷமா இருக்குது. டெல்லா 1 வாரம் தங்கியிருந்தா, நான் படுத்த படுக்கையா இருந்தா சந்தோஷமா இருக்க முடியல அவளால. அதே மாதிரி என்ன பண்றா மிஸ்ஸஸ் பெனட், சரி பெங்கிலியும் ஜேனும் தனியா இருந்தாதான் பேச முடியும், அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் கேட்பார் அப்படின்னு சார் வில்லியம்ஸ் லூகாஸ் வந்து ஏற்பாட்டில் ஒரு நடனரங்கத்துல எங்க வீட்டுக்கு வாங்கினேன்னு அழைக்கிறா. அப்ப என்ன சொல்றீங்களே, இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் அப்பா வரேன் சொல்றேன். இன்னொரு டைம் இப்ப என்ன பண்றா, அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. அப்ப என்ன சொல்றா இருப்பீங்களே, இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு வேலைல நான் போறேன், லண்டனுக்கு போனவர் தான், திரும்பி வர்றதுக்கு 1 வருஷம் ஆறாது. அதே மாதிரி விக்டா வந்து முத முதலா பெனட் வீட்டுக்கு வர்றார். அந்த பெனட்டுடைய தகவல்கள் தான் விக்டா அழைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர் வருது, பெங்கிலி தங்க என்ன இருக்கான்னா, நானும் எங்க அண்ணனும் இந்த ஊர் விட்டு போக போறோம், திரும்பி வர்றதுங்கிறது சந்தேகம்தான். அதாவது அவன் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த மாதிரி ஒரு செய்தி வருது, அது ஒரு நெகட்டிவா தான் வருது. அது சாதாரணம் சொல்லுவோம் நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வந்தா ஒரு கெட்ட செய்தி வருது, கரண்ட் போறோம்னா அது தகவலும் இல்லை, சம்திங் ராங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு கெட்ட செய்தி வருது, இது ஒரு இண்டிகேஷன். அப்புறம் என்ன பண்றாரு கார்டனர், ஜேனை வந்து நீ லண்டனுக்கு வா, எங்க வீட்டுல கொஞ்சம் தங்கிடு அப்படிங்கிற. அப்ப வந்து ஜேனை வந்து லண்டனுக்கு போறா, பெங்கிலிய பாக்கலான்னு வீட்டுக்கு போனா பெங்கிலியோட தங்கிய பாக்கறா, ஆனா பெங்கிலிய பார்க்க முடியல. இதெல்லாம் என்ன இண்டிகேஷன், பெங்கிலிக்கும் ஜேனுக்கும் திருமணம் தள்ளி போகலாம் அப்படின்னு அறிகுறி. இந்த சூக்ஷ்ம அறிகுறி எல்லாம் உணர்ந்து கொண்டு இவங்க வந்து பண்புகளை உயர்த்தி கொண்டு இருந்தாக்க கண்டிப்பாக எடுத்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இவங்க செய்யல. அதே மாதிரி எலிசபெத்தை வந்து காதலிக்கிற மாதிரி இதுக்காக நடந்துட்டான். ஆனா அவன் ஏன் லிடியாவோட ஓடி போனான்? அதுக்கு ஏதாவது அடிக்கொடி தெரிஞ்சதா? சுஷ்மா உலகத்துல தெரிஞ்சது. அதாவது மிரட்டல்ல வந்து ராணுவ மகன் வந்த உடனே காலின்ஸும் பெங்கட்டவாதிகளும் மிரட்டின் மகானுக்கு போறாங்க. இந்த மிரட்டனுடைய முகாமத்துக்கு போகணும் அப்படிங்கிற ப்ரப்போசல் ஆரம்பித்ததே லிடியாதான். அந்த ராணுவ மகத்துக்கு போறாங்க. அங்க டென்னி அப்படிங்கிற ஒரு வீரர் வந்து விக்காம இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. விக்காம் வந்து முத முதல்ல யார பாக்குறான்னா லிடியாவை தான் பார்க்கணும். அப்போ முதல்ல பாக்குறது லிடியா, அங்க போகணும்னு சொல்ற ப்ரப்போசல் ஆரம்பித்ததும் லிடியா தான். இதே மாதிரி இந்த பென்னட் சகோதரிகள்லாம் அவங்க சித்தி வீட்டுக்கு போறாங்க. பிலிப்ஸ் நிறுத்துறாங்க. போற வழியில இந்த விக்காம பாக்குறான். லிடியா என்ன பண்றா? சும்மா இல்லாம விக்காம் நீயும் கூட வாயேன் வீட்டுக்கு அப்படிங்கிறான். அது விக்காமுக்கும் அவளுக்கும் அறிமுகமே கிடையாது. அறிமுகம் இல்லாத ஒரு நபரை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றது ரொம்ப ரேர். ஒரு பண்பாடே கிடையாது, பண்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பண்பாடற்ற செயலை வந்து லிடியா செஞ்சா அப்படின்னாக்க பின்னால அவ வந்து ஒரு பண்பாடு இல்லாத ஒரு செயலை செய்ய போறா, அதாவது இவனோட ஓடி போக போறா அப்படின்னு ஒரு ஒரு இண்டிகேஷன். அது மட்டும் இல்ல, காலின்ஸ வந்து எலிசபெத் கல்யாணம் பண்ணிக்க இருக்கும்போது ஷார்லட்டோட இது நடக்கிறது. அப்ப என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் பென்னட் இந்த பாரு, நீயும் விக்காம காதலிக்கிற, ஒரு நாளைக்கு வந்து அவனும் உன்னை விட்டு ஓட போறான் அப்படின்னு அவர் வாயாலேயே அதுவும் வருது. அதே போல அந்த மிரட்டல் நடக்கிற அனுபவமாக வந்து மிரட்டல்ல இருந்து பிரைட்டனுக்கு வந்து போக போறது. அப்ப அந்த கர்னல் பாஸ்டருடைய மனைவி வந்து மிரியாவுக்கு வந்து இன்வைட் பண்றா ஜென்னருக்கு. அப்போ வந்து சொல்றாரு வந்து எலிசபெத் வந்து நீ லிடியாவை அனுப்ப வேண்டாம் தனியா அப்படின்னு அட்வைஸ் பண்றான். பென்னட் என்ன பண்றாரு, இல்ல இல்ல நான் நிம்மதியா இருக்கணும்னா இவ போயே தீரணும், இவ போகட்டா ஒண்ணும் நடக்காது அப்படின்னு மீறி அனுப்புறான். ஆனா இது எல்லாத்தையும் விட லிடியா ஏன் வந்து விக்காமோட ஓடி போனோம் அப்படின்னா, எலிசபெத்துக்கு வந்து விக்காம பற்றி நன்றாகவே தெரியும். அவன் கேரக்டர்லாம் தெரியும். ஜார்ஜியாவோட ஓடி போனது கூட அவளுக்கு தெரியும். ஆனா எதையுமே பென்னட்டு தான் அவன் கூறதில்லை. ஏன்னா அவன் மீதுள்ள காதல் வந்து அவளுக்கு அழியவில்லை. எலிசபெத்திற்கு அவன் மீதுள்ள ஆசை வந்து எப்படி பூர்த்தி ஆறுன்னா லிடியா மூலமாக பூர்த்தி ஆறுங்கிறாங்க. அப்போ லிடியா வந்து விக்காமட ஓடி போறதுங்கிறது இத்தனை சூஷ்மாரிக்கெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கு ஏதாவது நம்ம புரிஞ்சிருந்தாங்களா இந்த குடும்பத்துலன்னா? புரிஞ்சுக்கல. அப்பா என்ன சொல்றாருன்னா, சூஷ்ம அறிகுறிகளை புரிந்து கொள்ளத்தான் பிரச்சனைகள் வருகின்றன. மனித சுபாவத்துல வாழ்க்கை அப்படிங்கிறது இதனமானது, ஜடமானதுன்னு கூட சொல்லலாம். ஆனா ஜடமானதுன்னு சொன்னா கூட ஜடத்தை வந்து அறிந்து கொள்ளும் முறைகளை நம்ம தெரிஞ்சினோம்னா அதை அறிந்தவருக்கு ஜடமும் வந்து பதில் சொல்லுங்கிற. அதே மாதிரி சூக்ஷ்மத்தை அறிபவர்களுக்கு அதிக பலன் உண்டுங்கிறார். அதாவது சூக்ஷ்மத்தை அறிஞ்சா குறைகளை மட்டும் தோக்குவது இல்லாம வாய்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய சான்ஸ் எல்லாம் வரலாங்கிறார். இந்த சூக்ஷ்ம முறைகளை வந்து நம்ம பயன்படுத்தினா பலன் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லைங்கிறப்பா. கண்டிப்பாக அதுக்கு வந்து பலன் உண்டு. முதல் கட்டத்துல கண்டிப்பா பலன் உண்டு. அடுத்த கட்டத்துல வேணா அது வந்து பலன் இல்லாம இருக்கலாம். முதல் கட்டத்துல சூட்சுமத்தை உணர்ந்து அதன்படி நடக்கும்பொழுது பலன் கண்டிப்பா உண்டு அப்படிங்கிற. இப்ப ஜேன் வந்து அமைதியான அல்லது ஒரு மென்மையான குணமுடையவள். தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிக்காட்டாத பெண்ணாக்கா திகழ்கிறாள். அதாவது அவளுக்கு வந்து யாரை பார்த்தாலுமே கெட்டவான்னு தெரியாது. அதே போல தான் வந்து பெங்கிலிய காதலிக்கிறதாக கூட இதை காட்ட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவன். லிசி வந்து என்ன, துருதுருப்பானவ, கலகலப்பானவ, கேட்பது என்பது நாடுவது என்பதும் அவளிடல கிடையாது. இப்போ இவங்க கல்யாணங்கள்லாம் தள்ளி போறது. அப்பா என்ன சொல்றாங்கன்னா, சூஷமத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, இந்த சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. இதே மனித சுபாவத்துல வற்புறுத்தினால் வலியுறுத்தினால் தொந்தரவு வளரும், இதுதான் சூட்சும சட்டம் அப்படிங்கிறப்பா. இது அப்பா சொல்லல, பகவான் கூறுவதாக அப்பா அந்த மஞ்சசுவாக எழுதியிருக்கார். அதாவது ஒரு சேவை ஸ்தாபனத்துல ஒரு முக்கியஸ்தர் வந்து வேலை பார்க்கிறார். அவர் இந்த ஸ்தாபனத்துக்கு வந்த எல்லாத்தையும் எனக்கு பேனா கொடு, கம்ப்யூட்டர் கொடு, நோட்புக் கொடு, இப்படி ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருப்பாராம். அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு கட்டம் முடிந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் போகும்போது அந்த ஸ்தாபனம் என்ன பண்றதா, அவர்கிட்ட இருந்த எல்லா உடமைகளையும் உரிமைகளையும் பறித்து கொண்டு விட்டுதான். அதாவது சூக்ஷ்மமான ஸ்தாபன தலைவர் வந்து வேலை பண்ணாலும் சூக்ஷ்மத்தை இவர் அறியாம இருக்கார். அதனால இவருடைய உடைமைகளையும் உரிமைகளையும் அந்த ஸ்தாபனம் பறித்து கொண்டது அப்படிங்கிறார். அதாவது வலியுறுத்தினால் வற்புறுத்தினால் தொந்தரவு வளரும் அப்படிங்கிறத சூக்ஷ்ம சட்டத்தை வந்து மிஸ்ஸஸ் பெனட் வந்து புரிஞ்சுக்கல. அது புரிஞ்சிருந்தாங்க இது மாதிரி நடக்காது. அதாவது நீங்களே வந்து வீட்டுக்கு வரான்னு சொல்றார் மிஸ்டர் பெண்டர். அப்ப என்ன பண்றா, ஜேனை கூப்பிடுறா. ஜேனை கூப்பிட்டு நாற்காலில் நாற்காலில் உட்காரு, இந்த ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ, இந்த ப்ளூ ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ, இந்த மாதிரி உட்காரணும், இந்த மாதிரி காலில் கால் போட்டுக்கோ. அதாவது இவளுக்கு வந்து அவ்வளவு வற்புறுத்துறா அவள. ஏன் அப்படின்னாக்க அவ என்ன நினைக்கிறானா, விங்கிலி வந்தோடனே ஜேனம் பார்ப்பான், அவளுடைய அழகில் வந்து மயங்கிடுவான், அப்புறம் டான்ஸ் பார்ட்டி வரும், டான்ஸ்ல வந்து டான்ஸ் ஆட சொல்லுவான், உடனே கல்யாணம் பண்ணிருக்குவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவளை வந்து வற்புறுத்துறான். ஆனா அது என்ன ஆச்சு, இந்த வற்புறுத்தினால விங்கிலி வர்றார், ஆனா பென்னட் வந்து இன்ட்ரோடியூஸா பண்ண மாட்டார். அவன் மாட வந்துட்டு அவன் மாட போயிடுவான். இப்போ என்ன தொந்தரவு தான் வந்தது இல்லை அவளுக்கு. அதே மாதிரி என்ன பண்றா ஜேனை, கேர்லின் வந்து வீட்டுக்கு வா விருந்துக்குன்னு நினைக்கிறான். இது என்ன செய்யறா, குதிரையில போகணும்னு கம்பல் பண்ணிருப்பா. என்ன அது போகும்போது மழை பெஞ்சு அவன் வந்து அங்கே போய் என்ஜாய் பண்ணவே முடியல, ஜுரத்தில் படுத்துனு விட்டான். ஏன், இப்போ வற்புறுத்துறா, இல்லை நீ குதிரை வண்டியில் போகக்கூடாது, குதிரையில தான் போகணும், இல்லை வற்புறுத்தா வலியுறுத்துறா. அப்போ அந்த வற்புறுத்தலுக்கும் வலியுறுத்தலுக்கும் என்ன பலன் கிடைக்கிது, தொந்தரவு தான். அதே மாதிரி காலீஸ்வரர் அவர் வந்து இவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலை, அவருக்கு எந்த பொண்ணை கொடுத்தாலும் அவர் கல்யாணம் தேவை இருக்கார். இவன் என்ன பண்ணுறா, ஜெயனுக்கும் பிங்கிலிக்கும் கல்யாணம் நடக்கலாம், அப்போ அடுத்த பொண்ணு எலிசபெத்து, எலிசபெத்தை கூப்பிட்டு நீ வந்து கல்யாணத்தை காலின்ஸ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற அவளுக்கு இல்ல விருப்பம் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப அதோட நிறுத்திட்டு முன்னும் இவன் என்ன பண்றா, வற்புறுத்துறான், பெண்ணிட்ட போறான். நீங்க போய் எலிசபெத்த சொல்லுங்க, அவ வந்து காலின்ஸ கல்யாணம் பண்ணிக்காட்டா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், என்ன பார்க்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட போய் வற்புறுத்துறான். அவர் என்ன பண்றார், எலிசபெத்த கூப்பிடுறார், நீ காலின்ஸ கல்யாணம் பண்ணிண்டாக்க நான் வீட்டை விட்டு போயிடுவேன், என்ன பார்க்க முடியாது. இது என்ன சொன்னாலும் அதுக்கு நேர் எதிர் மாறாக தான் அவர் சொல்றார். ஏன் இதெல்லாம் ஏன் வருது, இவ வந்து வற்புறுத்தல் வலியுறுத்தி செய்யும் போது அந்த தொந்தரவு வருது. இதை அப்படியே விட்டுட்டு வற்புறுத்தாம மேரியை கூப்பிட்டு காமா என்னட்டோட டிஸ்கஸ் பண்ணி மேரியை இருந்தாக்க மேரிக்கும் காலேஜுக்கும் பிளான் நடந்திருக்கலாம். ஆனா மேரி வந்து இந்த கிறிஸ்துவ மத விடுபாடுகளை படிக்கிறா, அவளுக்கு பிடிக்கும். அதே போல காலின்ஸ் வரத்துக்கு முன்னாடி போட்ட லெட்டரை வந்து எல்லாரும் இருக்கும்போது அவ தான் வந்து அவன் என்ன தப்பு அப்படிங்கிறா. ஸோ அதெல்லாம் பண்ணலவ, இது வந்து வலியுறுத்தும் பொழுது அங்க வந்து பிரச்சனை வந்து வளர்றது. அதனால அது மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ன ஆகுது, எலிசபெத் டாட்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வதந்தி தான் போறது லேடி கேத்தரினுக்கு. ஆனா லேடி கேத்தரின் நினைக்கிறா, தன்னுடைய மகளுக்கும் தாசிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அது சின்ன வயதுலயே அது அந்த முடிவு எடுத்துக்கிட்டாங்க, தாசியினுடைய தாயாரும் லேடி காத்திரனும். ஸோ அவ இதை கேள்விப்பட்டவன் நேர பெனட் வீட்டுக்கு வர்றா, எலிசபெத்தை கூப்பிடுறா, தனியா பேசுறான். அம்மா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், உங்க தங்கைக்கும் பிங்கிலிக்கும், அதாவது ஜீனுக்கும் பிங்கிலிக்கும் கல்யாணம் நடக்க போறதான். இன்னொன்னு கேள்விப்பட்டேன், நீ ஏதோ டாக்டியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, இந்த மாதிரி செய்தி கிடைச்சு, அது உண்மையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அதை உறுதிப்படுத்திக்கிறதாக வந்தேன். டாக்டிக்கும் என்னுடைய மகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது, சற்று வித்தியாசமானது. ஏன்னா அவங்க சின்ன குழந்தைகளில் நாங்கள் முடிவெட்டுப்போம் ஒத்தருக்கு இன்னொருத்தர் அப்படின்னு. நீ வந்து இதையெல்லாம் மீறி டாக்டியை வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டாக்க நீ சந்தோஷமா இருக்க மாட்டே, நாங்கள் யாரையுமே உங்களுடைய பேரை கூட சொல்ல மாட்டோம். அதனால நீ அந்த மாதிரி டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணு வாக்குறுதி இல்லையே அப்படின்னு அவளை வற்புறுத்துறான். எலிசபெத் கேட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறா. ஆனால் அப்போ அதோட நிக்கலாவ மேலும் வற்புறுத்துறா. அவள் முடியாதுன்னு சொன்னோடனே அந்த லேடி கேட்டனுக்கு ஆச்சரியமா போயிடுது. ஏன்னா அவருடைய ஊர்ல வந்து லேடி கேட்டன்னு சொன்னதை எல்லாரும் கேட்பாங்க. காலேஜ் இன்ஸ்டியூட்டுக்கு போய் டேபிளை மாற்றி டிராயரை மாற்றி இந்த துணியை இங்கே வைக்க சொன்னால் கூட அவர் கேட்பார். ஆனால் நான் எல்லாருமே அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு எலிசபெத் வந்து முடியாதுன்னு சொன்ன உடனே லேடி கேத்தரினுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் இன்னும் வற்புறுத்துறாவில்ல. இந்த பாரு நான் வந்து வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நினைக்காத, எனக்கு தேவையான அந்த வாக்குறுதியை எனக்கு கொடுக்குற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு அவன் குடும்பத்தை பற்றி தெரியும், உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களோட தங்க லிதியா ஓடி போனது தெரியும், லிதியாவுக்கும் விக்காமக்கும் கல்யாணம் போனது தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறான் எலிசபெத்து, ரொம்ப நல்லது, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் என்கிட்ட பேச மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், அதனால் நான் வந்து வாக்குறுதி அளிக்க மாட்டேன், நான் வரேன்னு சொல்ல மாட்டேன் கேட்குறேன். இப்போ இந்த லேடி கேப்டன் வந்து அதை வற்புறுத்தி வலியுறுத்தி நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல சொல்ல என்ன ஆச்சுன்னு நான் தெரியும். கடைசியில் என்ன ஆகுது, தாசிக்கும் எலிசபெத்துக்கும் தான் கல்யாணம் நடக்கிறது. அதாவது சூஷ்மா சட்டத்தில் வந்து வலியுறுத்தினால் வற்புறுத்தினால் பிரச்சனை இவ்வளோ அப்படிங்கிறத வந்து லேடி காத்தனுக்கும் தெரியல. ஸோ அதனால இதுதான் அந்த சூஷ்ம சட்டத்தினுடைய ஒரு பகுதி. ஆனால் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரிசு வந்து எலிசபெத் தேடி வர்றது. அதாவது ஒரு மிகச்சிறந்த பண்பாளன் வந்து அந்த டார்ச்சிக்கா அவனுடைய நல்ல குணம் வந்து சூஷ்ம சக்தியாக விளங்குறதுங்கிறார். அதாவது நல்ல குணத்துக்கு சூஷ்ம சக்தி உண்டுகிறார். அப்போ லிடியா வந்து இருக்காமட ஓடி போயிட்டான். மிஸ்டர் பென்னட்டும் மிஸ்டர் கார்டனரும் லண்டன் போய் தேடுறாங்க, ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் யார் கண்டுபிடிக்கிறா, இந்த விக்காம் தான். ஏன்னா கண்டுபிடிக்கிற டார்ச்சி. ஏன்னா டார்ச்சியும் விக்காமும் சின்ன வயதில் ஒன்றா இருந்துறாங்க. ஸோ டார்ச்சிக்கு விக்காமை பற்றி நல்லா தெரியும். அவன் எதுக்காக இராணுவத்தை விட்டு போயிருப்பான், அவன் எங்கே தங்கியிருப்பான், எங்கே போனால் அவனை மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இடியா வந்து திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னாக்க அவன் என்ன கேட்பான், எல்லாத்தையும் திரிஞ்சுண்டு அவனுக்கு பணம் கொடுத்து திருமணத்துக்கான செலவு ஏற்றுண்டு அவனுடைய கடனெல்லாம் அடைச்சுண்டு எல்லாம் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு அந்த சூக்ஷ்ம சக்தி தெரிகிறது, அதுதான் அவன் அவனை கண்டுபிடிக்க முடிகிறது. அந்த சூக்ஷ்ம சக்திக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிற, அவ்வளவும் செஞ்சா கூட அவன் அந்த நான் ஹெல்ப் பண்ணதை வந்து எலிசபெத் தெரிய வேண்டாங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பு, அந்த நல்ல பண்புக்கு தான் சூக்ஷ்ம சக்தியாக வெளிப்பட்டு பின்னால எலிசபெத்தோட அவன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம பொதுவா வந்து ஒரு ரீதியா வாழறோம், இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சாதாரணமானது. ஆனா இதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் சூக்ஷ்ம பண்பாட்டில் தான் அதனுடைய சிறப்புல உரைகிறது. ஒரு தாயார் இருக்கா, தன்னுடைய குழந்தைக்கு வந்து நிறைய உணவு தரலாம், உடையை வாங்கி தரலாம், விளையாட்டுப் பொருள் வாங்கி தரலாம், கேட்டதெல்லாம் வாங்கி தரலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு செவிலி தாயாரை நியமிச்சு குழந்தைய பார்த்துக்கோ அப்படிங்கிறான். இப்போ அந்த குழந்தைக்கு தேவையான அன்பு எல்லாத்தையும் கொடுத்துருது யாரு, இந்த செவிலி தாயார். இப்போ அந்த குழந்தைகிட்ட போய் உனக்கு யார் வேணும், உனக்கு பிடிச்சது யார் அப்படின்னா அது செவிலி தாயார்னா அந்த குழந்தை சொல்லுவேன் தவிர தன்னை போயிட்டு அதை தாயார் சொல்ல மாட்டான். அதாவது இந்த உணர்வுகள் அன்பு செலுத்துறா இல்லையா, அது வந்து சூக்ஷமம். உடை வாங்கி தர்றது, உணவு தர்றது, உடை தருது, விளையாட்டு பொருள் வாங்கி தர்றது ஜடப்பொருள்கள், ஜடத்துக்கு சூக்ஷமம் கிடையாது. ஸோ அந்த உணர்வு அந்த அன்பை கொடுக்குறாலே அந்த சூக்ஷமத்துக்கு தான் சக்தி அதிகமாக இருக்கிறதாம். அதே போல் அப்பா இருக்க ஒரு 10 பணியாளரை நிர்வகிக்கூடிய பொறுப்பு வந்து அப்பாவுடையதாக இருந்துதான். அவர்களெல்லாம் சம்பளம் கொடுத்ததும் அப்பா தானா. அப்பாவுடைய சொற்களை வந்து மீறாமல் அவர்கள் நடந்து வந்தனர். ஆனால் ஒரு நாளைக்கு முதலாளி ஊருக்கு வரார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துடுவான். அது சூட்சமாக வந்தது. சூட்சமாக வந்த போதிலும் அதுவே அந்த வேலைக்காரர்களை மேலும் ஆர்வமாக வேலை செய்ய வைத்தது அப்படிங்கிறார். அது அந்த சூட்சம சக்திக்கு வந்து ஆர்வத்தை கொடுத்தது அப்படிங்கிறார். இந்த பிஎஸ்எல்ல பார்க்குறோம், விக்காமுக்கு வந்து பணம் இருக்கா இல்லை அந்தஸ்து இருக்கா, எதுவுமே இல்லை. ஆனா அவனுடைய நடத்தை வந்து எல்லோராலும் தவறம் நம்ம கேட்கறது. அவனுடைய சுயரூபம் வந்து எப்ப வெளிப்படுறது, அவன் மிரட்டு நிலவிட்டு ஓடி போனப்புறம்தான் அவனுடைய சுயரூபம் தெரியுது. அது வரைக்கும் வந்து இந்த மிரட்டு நிலவு உள்ள அத்தனை பெண்களும் வந்து தங்களுடைய சுய கட்டுப்பாட்டிலேயே இல்லை. இதுக்கு என்னென்ன காரணம்னா, அவனுடைய கவர்ச்சி வந்து அவனுடைய சூக்ஷ்மமாக அவன் தன் கவர்ச்சியினால அந்த பெண்களை கவரைக்கிறான். அதாவது டான்ஸ் பார்ட்டிக்கு அப்படின்னு போனாக்க விக்கா வந்தோடனே பெண்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். மற்றவர்களை விட அவன் வந்து அழகிலும் அழகாக பேசுவதிலும் கண்ணியமாக பழகுவதிலும் பெருமளவு பொலிவு பெற்றிருந்தான். அனைவருடைய மனத்துல வந்து விக்காம் இருப்பான். அனைத்து பெண்களுடைய பார்வையும் நடனத்துல விக்காமல் தான் இருக்குமா. விஷயம் வந்து எதுவானாலும் அவனால அழகாக பேச முடியும். அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி இருந்ததுனாலதான் அவனுக்கு அந்த சூக்ஷ்ம சக்தி வந்திருக்கு. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, நமக்கு சூக்ஷ்ம பார்வை இருந்தா சூக்ஷ்ம உடலுக்குள்ள எந்த விதமான குணங்கள் இருக்கின்றன, அவன் எப்படி பார்த்தா, அதாவது அந்த பெண்களுக்கு வந்து சூக்ஷ்ம உடலை பார்க்கக்கூடிய சக்தி இல்லையா, அதே மிரட்டன் பெண்களுக்கு சூக்ஷ்ம உடலை பார்க்க ஒரு சக்தி இருந்ததுனாக்க அவனை பத்தி அறிஞ்சிருப்பாங்க. அதாவது அன்னையினுடைய ஆன்மீக பரிசு அப்படிங்கிற புத்தகத்துல நம் அறிவுக்கு புலப்படாத குணங்கள் ஒருவருடைய சூக்ஷ்ம உடல்ல வெளிப்படும் அப்படிங்கிற, அதாவது அவுரா அப்படின்னு ஆங்கில சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம சுற்றி இல்ல சூழல்னு பேர். ஒரு அமெரிக்க பெண்மணிக்கு பிறரை சுற்றியுள்ள சூழலை அறிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கும். அவர் வந்து 20-30 வருஷங்களுக்கு முன்னால பாண்டிச்சேரி வந்தாங்களாம். பாண்டிச்சேரிக்கு வந்து அங்குள்ள சாதகர்கள் அன்பர்களையும் அவர் பார்த்தாங்களாம். சாதகர்களை சில பேரை பார்க்கும்போது அவங்க தலையில வந்து ஒரு தங்க நிறமான ஒளியை பார்த்தாங்களாம். சில பேரை பார்க்கும்போது தலையில ஒரு வெண்மை நிற ஒளியை பார்த்தாங்களாம். அவங்களுக்கு வந்து சூக்ஷ்ம பார்வை இருந்தது. அதாவது தங்க நிறமான ஒளிங்கிறது சத்திய ஜீவ ஒளிதான், வெண்மை நிறமானதுங்கிறது அன்னைக்கு எதுங்கிற அப்பா. அதாவது அவருக்கு சூக்ஷ்ம பார்வை இருந்ததால் இவற்றையெல்லாம் காண முடிந்தது. அன்பர்கள்லாம் அன்னையை சூழ்ந்து விரும்பும் போது நம்மளுடைய நெஞ்சில வந்து நம்முடைய முகத்திலையும் பிரகாசம் தெரியும். அன்னையை நம்ம ஆழ்ந்து நினைக்கும் போது நம்முடைய முகத்துல வந்து ஒரு பொலிவு தெரியும். ஆனா இந்த அன்பரே சில மணி நேரத்துக்கு பின்னால எரிச்சல் படுறார் அப்படின்னா அந்த ஒளியானது உடனே விலகி போகும். இல்லை பொறாமப்பட்டா அப்படின்னா அவர் மூஞ்சியே கருமையாக மாறிவிடுமா, இல்லை கர்வமாக நடந்து கொண்டால் அகந்து எழுந்து அவரை சூழ்ந்து கொள்ளுமா. அப்பாட்ட வந்து பல பேர் போய் நம்ம யார்கிட்ட தைரியமா பழகணும், யார்கிட்ட வந்து பழகக்கூடாதுன்னு தெரியல, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்பா என்ன சொல்றாருன்னா, சூக்ஷ்ம பார்வை உள்ளவர்களுக்கு இந்த கேள்வி எழாது. யார சுத்தி ஒளி இருக்கு, யாருடைய முகத்துல வந்து பேரஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சட்டம் தெரியுமா. நமக்கெல்லாம் சூக்ஷ்ம பார்வை இல்லையே, நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? அதுக்கு அப்பா வந்து அந்த புத்தகத்தை இருக்கார். அதாவது யாரோட நம்ம தைரியமா பழகலாம், யாரை நம்ம விளக்கலாம். அதான் சூக்ஷ்ம பார்வை இருந்தா அது வேண்டியதுதான். சூக்ஷ்ம பார்வை இல்லைன்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக அப்போ அந்த புத்தகத்துல யார் யாரை கூட நம்ம பழகணும், யாரை நம்ம விளக்கணும் அப்படிங்கிறதையும் இருக்கார். அது முகம் வந்து பிரகாசமா இருக்கு அப்படின்னா தைரியமா அவங்க பழகலாம். யாராவது பார்க்கறோம் பேரஞ்ச மாதிரி இருக்கு முடிஞ்சின்னா அவனை வந்து நீ விளக்குது அப்படிங்கிறார். நம்மகிட்ட வந்து கனிவாக இதமாக பழகினா நீ தைரியமா பழகு. மனம் வந்து பொன்படு மாதிரி அப்படின்னாக்க அவங்களோட பழகாங்க. எவரை நினைச்சா மட்டும் மனம் வந்து இதமாக இருக்கிறதோ அவரோட பிறகு. அதே மாதிரி சில பேருக்கு நம்ம பழக ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளெல்லாம் சோர்ந்து போயிடுவோம். அதாவது நம்மளோட சக்தியெல்லாம் அவங்க வந்து உறிஞ்சிட்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா அவங்கள விளக்கி விடு அப்படிங்கிறார். யார்கிட்ட நீங்கள் தொடர்பு வந்து நல்லதை விளைவிக்கிறதோ அவர்கள்லாம் நமக்கு நல்லவர்கள். யாருடைய தொடர்பு வந்து தவற்றை எழுப்புகிறதோ அவர்களாம் நமக்கு வேண்டப்படாதவர்கள். அந்நியம் மட்டும் நினைச்சாக்க அவங்களோட பழக்கு. அன்னை மீது நம்பிக்கை இல்லைன்னா அவங்கள்ட்ட பழகாது அப்படின்னு. அதாவது சூக்ஷ்ம பார்வை இல்லாண்டாக நம்ம யார்கிட்ட பழகணும், யாரை விளக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னாக்க பெண்களா வந்து கடைக்கு போவாங்க, சேரீஸ்லாம் நகைலாம் சொல்லுவாங்க. ஆனா சில பேர் தான் அவங்க ஆக்ஷன் போகணும், சில பேர் ஆக்ஷன் போனா அவங்க போனவொடனே தெரியும் அந்த புடவை ஒழுங்கா விளங்காது நடக்க தெரிய வராது. அதுக்காக சொல்லுவாங்க சாதாரணமா நம்ம வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும் போகணும்னா நம்மளை பத்தி யாருக்கு நல்ல எண்ணம் இருக்கிறதோ, நமக்கு எது நல்லதுன்னு செய்வாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம அழைச்சிருந்த கடைக்கோ எப்போ போகணும். அப்படி இல்லாமல் நம்ம செஞ்சோம்னா அந்த காரியம் வந்து சரிப்படாது. அப்பா என்ன சொல்றாருன்னா, ஊனக்கண்ணுக்கு தெரியாத குணங்கள்லாம் சூஷ்ம பார்வைக்கு தெரியும் அப்படிங்கிறார். 1930 வருடம் ஒரு சம்ஸ்கிருத பண்டிதர் ஆசிரமத்துக்கு வந்தாராம். அதுக்கு முன்னால் அவர் சென்னையில் வந்து வசித்து வந்தார். சென்னையில் இருக்கும்போது அவர் சுற்றி நிறையா சிஷ்டியர்லாம் இருந்தாங்களாம். அதில் ஒருத்தர் வந்து கல்லூரி பேராசிரியர். இவர் ஆசிரமத்துக்கு வந்த அப்புறமா லைட் டிவைனுடைய ஆன்மீக சிறப்பை பற்றி அவருக்கு தெரிய வந்தது. அந்த காலத்தில் வந்து லைட் டிவைன் அப்படிங்கிற இந்த கருத்துக்கள்லாம் வந்து ஆர்யா அப்படிங்கிற பத்திரிகையில் தொடர்ந்து வெளிவந்தது. ஆனால் அந்த பத்திரிகையில் வெளிவந்த காலத்து கூட அந்த பண்டிதரால் அதை வாங்கி படிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தாராங்க. அப்பொழுது வந்து அந்த ஆர்யா பத்திரிகையினுடைய ஆண்டு சந்தாவே 75 பைசா தான், அதை கொடுத்து வாங்க முடியல அவரால். ஆனால் அந்த ஆர்யாங்கிற பத்திரிகை வந்து ஒரு மளிகை கடைக்காரருக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மளிகை கடைக்காரருக்கு அதை வாங்கி படித்த தெரியாது. அப்ப இவர் என்ன பண்ற அந்த பண்டிதர்னா, அத அந்த பதிப்பினை வாங்குவதற்காக 5 மைல் தூரம் நடந்து சென்று அந்த பத்திரிகைய வாங்கி தருவாராம். அவருக்கு அந்த பத்திரிகையினுடைய ஆன்மீக சிறப்பனை தெரிஞ்ச உடனே இவருக்கு ஒரு நல்ல எண்ணம், நம்ம சிஷ்யர்லாம் சென்னையில் இருக்காங்களே அவங்களும் படித்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒருத்தரை பார்க்க வந்த. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த புதன்கிழமை தோறும் அந்த தி லைஃப் டிவைங்கிற லெக்சர் நடக்கிறது, அதில் போய் இந்த பொன்னுசாமி நம்ம போய் கலந்துக்க சொல்லுங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்து அவருக்கும் போயிட்டு இருந்ததுதான். அவர் இறக்குற வரைக்கும் அந்த பணி தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு அப்பா ஏற்கிறது. அதாவது குருவனுடைய வார்த்தைகள்லாம் சூட்சமான ஆணைகள், வண்டி கயிற்றால கட்டினா எப்படி வண்டி ஸ்ட்ரைட்டாக போகுமோ அதே மாதிரி சிஷ்யெல்லாம் ஆணைக்கு வந்து கட்டுப்பட்டவர்கள். பவர் அப்படிங்கிறது சூக்ஷ்மமானது, அதுலேயும் சூக்ஷ்ம பார்வை வந்து ரொம்ப வலிமை உள்ளது அப்படிங்கிறார். உண்மையில் வந்து கவிஞர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாமா. அது நினைவு திறந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கவிஞர்கள்லாம் பெரிய ஆசிரியர்களுடன், அப்போ அதே மாதிரி சமூகத்தினுடைய மாபெரும் சக்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த தொடர்பு வந்து அவளுக்கு வந்து பெரும் புகழை வந்து கொடுத்தது சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த பெரும் புகழ் வந்து அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்ததா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. கவிஞர்கள்லாம் அசலட்ட பழகினாங்க, சமூகத்தில் நல்ல மதிப்பு இருந்தது, பெரும் புகழ் இருந்தது, ஆனால் அவங்களுக்கு செல்வத்தை எது கொடுக்கவில்லை அப்படிங்கிறார். இதுதான் உலகளாவிய உண்மை அப்படிங்கிறதப்பா. 100வது முறையாக ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை படித்தாலும் அதனுடைய புத்துணர்வு மாறாமல் அப்படியே இருக்கின்று பகவான் கூறுகிறார். சில படைப்புகளை வந்து, அதாவது ஷேக்ஸ்பியர் படைப்புகளை பாராட்டும் போது ஷேக்ஸ்பியருக்கு நிகராக பெர்னார்ட் ஷா இருக்கார் அப்படின்னு பகவான் சொல்றாராம். இது வந்து அப்பா வந்து இந்த கத்துல எழுதியிருக்கார். புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் அமைந்த சந்தோஷமான நேரங்கள் எல்லாம் கவிதைக்குரிய நேரமாக விளங்கியது புரியும். காதல் வயப்பட்டவருக்கு வந்து வாழ்க்கை வந்து கவிதையை போல இருக்குமா? உற்சாகம் நிறைந்த உள்ளத்திற்கு வந்து வயதே கிடையாதான், அவர்கள் வந்து மேலும் வந்து இளமையாகத்தான் திகழ்வான். இனிமையான காதல் உணர்வுடைய ஆண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் சில சமயங்களில் தங்கள் மனைவியுடன் உணர்வுபூர்வமான தருணங்களை அனுபவித்திருப்பார். அவையெல்லாம் வந்து கவிதைக்குரிய நேரமாக அப்படின்னு அப்பா இருக்கார். ஒரு சில தொழிற்சாலையில வந்து தொழிலாளர்கள்லாம் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க, ஆனா அவர்களை வந்து முதலாளிகள்லாம் மறந்துடுவாங்க தான். ஆனா அந்த முதலாளிகள்லாம் ஓய்வு பெற்ற அந்த காலத்துல தான் மறந்து விட்டிருந்த தொழிலாளியை பார்க்க நேர்ந்தால் அவர்கள் காட்டக்கூடிய மனித தன்மையும் விசுவாசமும் அவர்களை வந்து நிகழ வைக்கும் அப்படின்னு அப்பா எழுதுறார். வாழ்க்கையில வந்து திருப்பதியில் நடக்க சம்பவங்கள்லாம் ஒருவருடைய ஆழத்துல பதிந்திருக்கும், பக்தியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் இருக்கும். மேலும் வந்து அது தைரியத்தை வெளிக்கொண்டு வரக்கூடும் வண்ணமாகவும் இருக்கிறார். தாண்டே அப்படிங்கிறது வந்து ஐடி என்பவர்களுக்கு பாதுகாவலாகவும் தந்தையாகவும் இருந்தாராம். அவர் வந்து 100 மில்லியன் பிராக் மதிப்புள்ள சொத்தினுடைய உயலை வந்து கிழித்து போட்டார். ஆனா அப்படி கிழித்து போட்டா கூட அவளுக்கு வந்து அவர் மேல் கோபம் இல்லையா, வெளிக்காண்பிக்காத ஒரு அன்பினை தான் அவன் வந்து வெளிப்படுத்தினாலாம். அவள் வந்து ஒரு பெருந்தன்மையுடையவளாக இருந்தால் அவளுடைய உணர்வுகளும் பெருந்தன்மையாகிறது அப்படின்னு அப்பா இந்த பட்டியல் எடுத்தார். சார் நீதிபதி இருந்தாராம். அவர் வந்து ஊழல் மிக்கவராக இருந்தார், தகாத செயல் புரிவராக இருந்தார். ஒரு திருட்டு போன வைர நெக்லஸ் அந்த நீதிபதியிடம் இருந்ததாக தெரிய வந்தது. ஆனா இந்த சட்டத்தினால அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா இடமாற்றம், டிரான்ஸ்பர் அதான் பண்ண முடிஞ்சதை தவிர வேறு எது எந்த விதமான தண்டனையும் அளிக்க முடிஞ்சதில்ல. அந்த நீதிபதி வந்து ஒரு சமயம் லஞ்சம் வாங்கி கொண்டு ஒருத்தரை கைது செய்யக்கூடிய ஒரு ஆணை இல்லாத செயலையும் வந்து அவர் செஞ்சாராம். ஆனா இந்த பாதிக்கப்பட்டவர் வந்து இதுக்கு எதிராக வந்து லஞ்சம் கொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூட தெரியல. அந்த பாதிக்கப்பட்டவருடைய வழக்கறிஞர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். என்னடா ஒரு நீதிபதி வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஆணையை கிடைச்சத்தாரு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அந்த பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு நண்பர் இருந்தாராம். இந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த நீதிபதி வந்து ஆரம்ப காலத்துல எங்க வீட்டுலதான் வசிச்சிருந்திருந்தார். அப்ப எங்க அப்பா வந்து எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார். அப்ப எங்க அப்பாவுக்கு வந்து இந்த நீதிபதியிடம் வந்து கணிசமான செல்வாக்கு இருந்தது அப்படின்னு. இதை கேட்டவொடனே அந்த பாதிக்கப்பட்டவருக்கு வந்து சூஷ்மம் புரியுது. அதாவது இவருக்கு என்ன பிரச்சனை, இப்போ கைது செய்யப்பட்ட ஒரு ஆணி பிறக்கப்பட்டது, அது இவர் தப்பு கிடையாது, அதை விளக்கணும். அப்ப அது அதுக்கு என்ன சூஷ்மம் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்க, இந்த ஃப்ரெண்டோடைய அப்பா எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நீதிபதியிட்ட செல்வாக்கு இருக்கிறதுனால அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த தண்டனையை ரத்து செய்யலாம், இதுதான் அவர் தென் சூஷமம். உடனே அவன் அந்த ஃப்ரெண்டை அப்ரோச் பண்றான், தண்டனையும் ரத்து செய்யப்பட்டது. அப்போ அவருடைய வழக்கறிஞருக்கு ரொம்ப ஆச்சரியமானதான், எப்படி இந்த நிலைமை மாறினது, இதான் லஞ்சம் வாங்கிட்டு இதை கொடுத்துருக்காரு, லஞ்சம் கொடுக்காம செய்ய மாட்டாரு, அவருக்கு விஷயம் புரியல. ஆனா பாதிக்கப்பட்டவருக்கு சூட்சமம் தெரிஞ்சதுனால இந்த தண்டனையை அவரால் விளக்க முடிந்தது. இந்த நீதிமன்றத்துல இந்த வயதான நபர் இருந்தால் மட்டுமே இவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம். அப்பா என்ன சொல்றாருன்னா, மந்திரங்களுக்கு சூக்ஷ்ம சக்தி உண்டு. வேணுகோணம் அப்படிங்கிற புத்தகத்துல அப்பா இருக்கார். சொல் வந்து செயலன் சக்தியை பெறுவது மந்திரம். சிஷ்டி அப்படிங்கிறது சப்தத்துல துவங்கியது, அது சப்த பிரம்மம். அந்த நிலைக்கு இது ஓம். காயத்ரி மந்திரம் வந்து சக்தி வாய்ந்தது. அரவிந்த காயத்ரிங்கிறது வந்து திருவுரு மாற்றத்துக்குரியதுங்கிறார். சாககர் வந்து தன்னுடைய மகனுக்கு உபநயனம் செய்ய வேண்டி பகவானை அணுகி அதுக்கு ஒரு மந்திரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படி எழுதப்பட்டதுதான் ஸ்ரீ அரவிந்த காயத்ரி. ஸ்ரீ அரவிந்த வந்து ஜீவனுக்கு உரியது. ஜீவனின் நாலு பாகங்கள்ல மனம் அப்படிங்கிறது ஒன்று. மனத்தினுடைய இருப்பிடம் வந்து மூளை. ஜீவனினுடைய பீடம் வந்து உடலும் உணர்வும் மனமும் ஆன்மாவும் சேர்ந்த நிலைதான் ஜீவனுடைய பீடம். ஸ்ரீ அரவிந்தர் காயத்ரிய ஜபத்தை ஜபித்தாக்க ஜீவன் முழுவதும் தொடங்கும் அப்படிங்கிறார். இது ஒரு மாற்றத்துக்குரிய சக்தியை அளிக்க வல்லது இந்த மந்திரம். ஸ்ரீ அரவிந்தர் வந்து வேறு சில சமயங்கள்லையும் மந்திரங்களை ஏற்றார். ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமய பரமே அப்படிங்கிறது, அது போன்ற இன்னும் சில மந்திரங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த எல்லா மந்திரத்தையும் விட கடந்த ஒரு சக்தியை உடைய மந்திரம் என்னன்னா ரெண்டே ரெண்டு தான், ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர். இது வந்து பகவானத்தில் இருக்கிறான். இந்த யோகத்துல எங்கள் இருவருடைய பெயருமே உயர்ந்த மந்திரங்கள்னு பகவான் கூறியதாக அப்பா வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். சூஷ்ம பார்வை உள்ளவர்களுக்கு மந்திரங்கள்லாம் கண்ணுக்கு எழுத்தாக தெரியும், காதில் வந்து சப்தமாக ஒலிக்கும். நம் நாட்டில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மந்திரங்கள்லாம் ஜபிக்கப்படுவதால் நாட்டினுடைய சூழலில் அவை தங்கியிருக்கின்றன. அன்னை வந்து ஒரு சமயம் சூக்ஷ்ம சூழலில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாழ்வுக்குரிய மந்திரம் மந்த்ராசாதி மந்திரம் அப்படிங்கிறாங்க, மந்த்ராஸ் ஆஃப் லைஃப், அது எழுதப்பட்டிருப்பதை கண்டு அதை வந்து மனசில் கிரகித்து கொண்டாராம். அதாவது அந்த மந்திரம் வந்து சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்னைக்கு அப்போ சம்ஸ்கிருதம் தெரியாதான், சமஸ்கிருதம் படிக்க தெரியாது. ஆனால் அன்னை வந்து அந்த மந்திரத்தை பார்த்தோன்னே சிருஷ்டியில் இது வந்து ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு உணர்ந்தாராம். அதனால சம்ஸ்கிருதம் தெரியாட்டா கூட அந்த மந்திரத்தை அப்படியே மனசில் கிரகித்து கொண்டான்னு அப்பா இருக்கார். ஒரு பக்தர் ஒரு இருக்கார், எந்த மந்திரமுமே அவருக்கு பலிக்கல, அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் இருக்கார். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய தீமையும் என்னுடைய தீய சக்திகளும் அழிவை பிரார்த்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். ஐ சரண்டர் மை ஈவில், ஐ சரண்டர் மை ஹாஸ்டிலிட்டி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்காரான் அவர். அப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரத்தில் சூக்ஷ்ம உலகம் வந்து அவர் கண் முன்னால் தெரிந்ததான். பல்வேறு காட்சிகள்லாம் தெரிந்தது. ஆனா அந்த காட்சிகள் எதையுமே அவருக்கு வந்து புரியலையா. ஆனா ஒண்ணு மட்டும் புரியறது அவருக்கு, அவருக்கு அந்த காலையிலிருந்து அவர் மனதை வந்து அறுத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு ஏற்பட்டதான். அதாவது அப்பா என்ன சொல்றாருன்னா, மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு அப்படின்னு. அதாவது மந்திரங்கிறது சூக்ஷ்மா சக்தி உண்டு, அதே பலனை வந்து தர வல்லது ஸ்ரீ அரவிந்தருடைய புத்தகங்கள். ஒரு சமயம் வந்து ஒரு பூனைய ஒரு தேள் பொக்கிடுது, அது விஷயங்கிடுது. அப்போ அந்த பூனையை வந்து அண்ணன் என்ன பண்றாங்கன்னாக்க, ஸ்ரீ அரவிந்தர் உட்கார்ந்துருக்கும் டேபிளுக்கு முன்னால் உள்ள ஒரு டேபிள்ல அதை அமர செய்கிறார். 20 நிமிஷங்கள் கழித்து பார்த்தா அந்த விஷங்கள்லாம் இறங்கி அந்த பூனை வந்து குதித்து ஓடிதான். அதாவது அந்த பகவானுக்கு அந்த அளவுக்கு சூஷ்ம சக்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இது தெரிவிக்கிறது. அதே மாதிரி ரோமாபுரி தேவாலயத்தில் ஒரு அம்மையார் வந்து மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அன்னை வந்து அதை பார்க்குறாங்க. அப்போ ஒரு எட்டுக்கால் பூச்சி, எட்டுக்கால் பூச்சி போல் தோற்றமளித்த ஒரு கெட்ட ஆவி அந்த அம்மையாருடைய சக்தியெல்லாம் உறிஞ்சி கொண்டிருந்ததான். அதாவது எதுக்காக அப்பா அங்கே ஏற்காருனாக்க, திரு தெய்வ வழிபாடு கூடாது அப்படிங்கிறது. இந்த திரு தெய்வ வழிபாடு கூடாது அப்படிங்கிறத வந்து ராமலிங்க சுவாமிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மலர்ந்த ஜீவியம் அக்டோபர்ல கூட என்ன எழுதாருன்னா, திருதெய்வ வழிபாடு உகந்ததல்ல என பகவான் எழுதுவது உண்டு. அவர் எதையும் எவரையும் கட்டுப்படுத்துவது இல்லை. அவர் கூறியவற்றை நம்முடைய உள் உணர்வில் புரிந்து ஏற்பதே முறைகள். அதாவது பகவான் சொல்லிட்டார், ஆனா அதை ஏற்றுக்கிறதும் ஏற்காததும் நம்மளை கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஏன் வந்து அப்பா இதை குறிப்பிட்டிருக்காருன்னா, அந்த எட்டுக்கால் பூச்சி போன்ற தோற்றம் இருக்க சிறு தேவதையை தான் அந்த அம்மையாரை வந்து அந்த அம்மையாரின் சக்தியெல்லாம் உறிஞ்சு கொண்டிருந்த பார்த்ததாக அன்னை சொல்றாங்க. அதாவது என்ன காரணம்னா, முத முதல்ல பிரபலமாக இருக்கும் கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகர், விஷ்ணு இல்லை கிருஷ்ணர் இந்த மாதிரியான உயர்ந்த தெய்வங்களை தான் குடி வைக்கிறாங்க, அது சந்தேகமே இல்லை. ஆனா அந்த கடவுள்கள்லாம் இப்பவும் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகங்கிறார். ஏன்னா நாளாக கோயிலில் வழிபட வரக்கூடிய பக்தர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அவர்களுடைய உணர்வுகளை திருப்திப்படுத்தும் வகையில் சிறு தேவதைகள்லாம் அங்கே கூட்ட கூட்டமாக வருகின்றன. அப்போ அந்த சிறு தேவதைகள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, முதல்ல அந்த பக்தர்களுடைய உணர்வுகளை விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றன. அதுக்கு பின்னால அந்த பக்தர்கள்லாம் அங்கே வராமல் போயிட்டாக்கவோ இல்லை அந்த இடத்துக்கு வரவில்லை என்றாலோ அந்த பக்தர்களை வந்து இந்த சிறு தெய்வங்கள் தண்டிக்கின்றனங்கிறார். அதனால தான் சிறு தெய்வ வழிபாடு வேண்டான்னு பகவான் கூறுறது இங்கே அப்பாவே இருக்க. அதாவது கல்வி அறிவு எல்லாம் உயர்ந்து விளங்கும் ஐரோப்பிய நாட்டு மக்கள்கிட்ட கூட இந்த மாதிரியான வழிபாடெல்லாம் அதிக அளவில் இருக்கிறதாக அப்பா இந்த பக்கத்தில் இருக்கார். கணவனுடைய உயிரை காப்பாற்றும் சூக்ஷ்மமான மாங்கல்ய பலத்தை பற்றி அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பலமுறை வற்புறுத்தி வருகிறேன், மீன்பிடிப்பவருடைய சமுதாயத்தில் இதை முற்றிலும் காணலாம் அப்படிங்கிறார். இதுதான் வந்து அவர்களை வந்து நேர்மையாகவும் இருக்க வைக்கிறது அப்படின்னா, இந்த மாங்கல்ய பலத்துக்கு ஒரு மந்திர சக்தி உண்டு, சூக்ம சக்தி உண்டுங்கிறத அப்பா இங்கே குறிப்பிடுறோம். அதே இதே வேணுகவனம் அப்படிங்கிற புத்தகத்தில் மாங்கல்ய பலம் என்ற கருத்தினுடைய அடிப்படை வந்து மந்திர சக்தியினுடைய கருத்தை ஒத்தது அப்படிங்கிற. கணவன் வந்து மீன்பிடிக்க வந்து கடலுக்கு போயிட்டாக்க அவனுடைய மனைவி வந்து குத்து விளக்கு ஏற்றி அது முன்னால் மண்டிக்கிட்டு பிரார்த்திப்பாள். இந்த மாங்கல்ய பலமும் மந்திர சக்தியும் விழக்கூடிய இடம் ஒன்று அப்படிங்கிறார். இப்போ கூட அவன் பார்க்குறோம், மீனவர்லாம் மீன்பிடி கடலுக்கு போகிறாங்க, அந்நிய நாட்டில் பிடிச்சிக்கிறாங்க, 6 மாதம் 8 மாதம் கையில் எடுக்கிறாங்க, திரும்பி கவர்மெண்ட்லாம் பேசுறது திரும்பி வராங்க. இப்போ அந்த விடுபட்ட மீனவர்லாம் திரும்பி 6 மாதம் 8 மாதம் கழிச்சு இங்கே வராங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க மனைவி மகளுடைய மாங்கல்ய பலம், அதுக்கு அந்த மந்திர சக்தி இருக்கு அப்படிங்கிறது தான் அப்பா அங்கே குறிப்பிடுறாங்க. ஒரு ஸ்தாபனத்தை வந்து ஒருத்தர் உருவாக்குறாருன்னா அவரே அந்த ஸ்தாபனத்தினுடைய உயிராகவும் விளங்குவார். அந்த ஸ்தாபனத்தினுடைய ஆன்மான்னு சொன்னா கூட மிகையாகாதுங்கிறார். தன்னுடைய உள்ளத்தையும் உயிரையும் அந்த இடத்திற்கு வந்து அவர் அளிப்பார். ஒரு விடுதி பெண் என்ன பண்றாருன்னா, பீட்டர் அப்படிங்கிற ஒரு பேரரசரை ரொம்ப ஆதரிக்கிறார். அந்த இடத்தினுடைய ஆன்மா வந்து அந்த பீட்டருங்கிற பேரரசை ஒரு பெண்ணாகவே கருதுகிறதா. இது எப்படி பூவாருது அப்படின்னாக்க, அவருக்கு பின்னால அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெண் வந்து குடியேறுறான். அந்த பெண்மணி வந்து அந்த இடத்துல வசிக்கிறது அப்படிங்கிறது இதை வந்து உண்மைன்னு நிரூபிக்கிறது அப்படின்னு அப்பா எழுதியிருக்க. எல்லா பண்பாட்டு முறைகளிலும் இந்த சூக்ஷ்ம கோணங்கள் வந்து பலதரப்பட்ட கோணங்களாகவும் அவைகளுக்கு தகுந்தவாறும் உருவாகிறது அப்படிங்கிறா. இதில் ஒன்னேன்னு வந்து அப்பாவுடைய தனிப்பட்ட கவனத்திற்கு வந்தது அப்படின்னா அப்பா ஏற்காரு இல்லை. அதாவது கிறிஸ்துவ சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா ஒரு அரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அடக்கம் செய்யறது அப்படிங்கிறது. உயிரில் கூட சில பேர் வந்து எழுதி வைப்பாங்களாம். ஆனால் நம்முடைய பழைய நம்பிக்கைக்கு மாறாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து இந்தியாவினுடைய ஆன்மீக தன்மையை பற்றி பேசுகிறாராம். அப்பா என்ன சொல்றாருன்னா, பகவான் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கே புரியவில்லை அப்படிங்கிறார். அப்பாவே இருக்கார். அதாவது பகவான் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு புரியவில்லை, அப்பாவுக்கே புரியவில்லை. ஆனா என்ன சொல்ல வருகிறார் என்று புரியும் பொழுது அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று மட்டும் நன்றாக தெரிகிறது. ஆனா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்தியர்கள் வந்து மற்றவர்களை காட்டிலும் ஆன்மீகத்துல உயர்ந்தவர்கள் அப்படிமோ. ஆனா இதான் நம்மளுடைய பரவலான அபிப்பிராயம். பகவான் வந்து இதை மறுக்கிறாராம். ஆன்மாவை பொறுத்த மட்டும் இந்தியர்களும் மற்றவர்கள் இப்போ தான் இருக்கிறார்கள், அதுக்குள்ள டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாராம். ஆனா ஆன்மாவை எடுத்துக்கொண்டா இந்த மண் ஆன்மீக பலம் கொண்ட ஆன்மீக தன்மையால் நிரப்பப்பட்டுள்ளது. அதாவது இந்த மண்ணுக்கு அந்த ஆன்மீக பலம் இருக்கு. இந்தியர்கள்ட்ட அந்த ஆன்மீக பலம் இருக்க இல்லையோ, இந்த மண்ணுக்கு ஆன்மீக பலம் இருக்கிறது, ஆன்மீக தன்மையால் நிரப்பப்பட்டுள்ளது. அதாவது அப்பல்லோ போர் பந்தரில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் காலடி வைத்த உடனே அவர் அனுபவித்த ஒரு பேர் அமைதியும், ஒரு அமெரிக்க நண்பர் இந்தியாவினுடைய சுவாச காற்றுல உணர்ந்த அமைதியும் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டுன்னு சொல்றாரு. அப்பா இதை பத்தி அன்னையின் தரிசனம் அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப விரிவாக இருப்பார். அது பகவான் வந்து இங்கிலாந்து போயிட்டு மேற்பட்டு படித்து விட்டு இந்தியாவுக்கு வந்து இந்திய மண்ணில் வந்து கால் வைத்த உடனேயே ஒரு அரிய அனுபவம் அவருக்கு ஏற்பட்டதான். அதாவது எல்லையற்ற ஒரு பரம்பொருள் எங்கும் நீக்கமராக கலந்தது போன்ற ஒரு நல்ல தெளிவான உணர்வு. அது வந்து எல்லா உலகத்திலும் எல்லா பொருட்களிடத்தும் நிறைந்திருந்தது போன்ற உணர்வு. இந்த பௌதிக உலகிற்கு அப்பால் உள்ள உலகின் கண் முன்னால அவர் கூன் செல்வது போலவும் உணர்ந்தார். அப்படி இந்த உலகிற்கு அப்பால கூன் செல்லும் பொழுது அவர் பார்த்ததெல்லாம் எப்படி இந்த பௌதிக உலகத்தை பாதிக்கின்றன என்பதையும் அவர் உணர்ந்தான். அப்பா வந்து அன்னையின் தரிசனத்தில் இருக்கார். அதே மாதிரி இந்திய சுவாச காற்றுல அமைதியை உணர்ந்த அமெரிக்க நண்பர் யாருன்னா மிஸ்டர் டாம். இந்த டாம்ங்கிறவர் வந்து அப்பாவை அமெரிக்க நண்பர் வந்து அப்பாவை பார்த்த போது இதை சொன்னதாக அதே அன்னையின் தரிசனத்தில் இருக்கார். ஆன்மீகத்தை தேடி பல பேர் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. ஆனா அவங்கெல்லாம் வந்து மேல்நாட்டாரெல்லாம் அதனை வந்து இந்தியரிடம் தேடாமல் இந்திய மண்ணில் தான் தேடுகிறார்கள் அப்படிங்கிற. இந்தியாவில் வந்து ஆன்மீகம் வந்து நேர்த்தியாக நிறுவப்பட்டு இந்திய மண்ணில் வந்து அது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். ஆனா அதுக்கு மேல அது எழும்பவில்லை என்று பகவான் கூறுவதாக எடுத்துக்கொண்டாலே இன்றி வேறு எப்படி எடுத்துக்கொள்வது என்று அப்பாவுக்கே புரியலை. அதாவது அந்த ஆன்மீகம் வந்து மண்ணில் அது நேர்த்தியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு அப்பாயிறார். இப்ப நான் பார்த்தோம் ஆங்கிலேயர் காலத்துல நாடு வந்து ஒற்றுமையா இருந்தது, பாகிஸ்தான்லாம் கிடையாது. அதாவது ஆங்கிலேயர்களை வந்து காப்பாற்றப்பட்ட இந்தியாவினுடைய எல்லை வந்து ஒற்றுமை எவ்வாறு பாகிஸ்தானால் அழிக்கப்பட்டதோ, அதாவது பாகிஸ்தான் பிரிஞ்சோம்னா அந்த ஒற்றுமை போயிட்டான். அதே போல பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு வந்து மறைந்து இந்த மண் ஜடத்தன்மையிலிருந்து முதிர்ச்சி பெற்று உயர்வதற்காக மட்டுமே இந்த ஆன்மா வந்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் தன்னால பொருள் கொள்ள முடிகிறது அப்படின்னு அப்பா ஆகிறார். இந்தியாவுடைய இல்லாமல் எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தில் வந்து புதைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்பாவுக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், ஒரு பாதிரியார், ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்துறார். அவர் வந்து அந்த ஸ்தாபனத்தின் குறிக்கோளுக்கு எதிராக தன்னுடைய ஆற்றலாலும் சிந்தனையாலும் உழைப்பாலும் அதை வளர்க்கிறார். இருந்தாலும் ஓய்வு பெறுவதற்கு முன்னால இந்த புதைப்பது என்ற அந்த பழக்கம் வந்து அவரையும் ஆட்கொண்டதும். அப்ப என்ன பண்ணார்னா, அவர் வந்து அவருக்கே கல்லறை கட்ட ஆரம்பித்தார். அது வந்து வாழ்வின் எதிரொலியாக குழந்தை போல அவர் வந்து பாவித்து வந்த அவர் நிறுவிய நிறுவனம் வந்து அவரை அந்த நிறுவனத்திலிருந்து விலக்கியதுங்கிறப்பான். அதாவது அவர் கட்டிய கல்லறை அவருக்கே ஒரு கல்லறையாக மாறிவிட்டதான். ஆனா இங்க வந்து அவர் என்பது நியாயமில்லாத வகையில செயல்பட்டதாக தெரிகிறது. வாவியினுடைய எதிரொலிய பற்றி அப்பாவுடைய மென்மையான நினைப்பு இங்க வந்து எப்படி தர்க்க ரீதிக்கு எதிராக எதிர்மறையாக செயல்பட்டது, எப்படிதான் வந்து மிக தெரியாத செயல்படும் வாழ்விற்கு நேர் எதிர்மறையாக இருந்தார்னு அப்பா இடார். ஆனா இன்னொன்னு சொல்றார், சூஷ்ம உலகமும் அதனுடைய சட்டங்களும் பக்தர்களுடைய பாதுகாப்பிற்காகத்தான் முனைப்புடன் செயல்படுகிறது. அதை நம்ம உணர்த்தணும் அப்படிங்கிற, நமக்கு எதிராக எதுவுமே செய்யறது. ஆசிரமத்துக்கு வந்து ஒருத்தர் முதன்முறையாக அழைக்கப்பட்டார். அப்போ அவர் வந்து பாண்டிச்சேரி செல்வதற்காக பிரச்சாண்டுங்கிறாங்க. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால அப்படி திருவிழா தேர்திருவிழா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, காத்த வாரியெல்லாம் கிடையாது. ஆனா அவர் பஸ்டாண்டுக்கு வந்தா அவருக்கு பாண்டிக்கு செல்வதற்காக ஒரு கார் வந்து ரெடியா காத்துருக்கும். அப்பா என்ன சொல்றாருன்னா, அன்னை செயல்படக்கூடிய விதம் இதுதான், அதாவது அன்னையுடைய சூழல் செயல்படும் விதம் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறப்பா. அந்த அன்பர் யாரு அப்படின்னா, அந்த கிறிஸ்தவ பாதிரியாரனுடைய ஸ்தாபனத்தில் இருந்த உண்மையான அன்பரா அவருக்கு தான் அந்த கார் வந்து அனுப்பி வைப்பார். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பாதிரியாருடைய சேவையை வந்து பாராட்டி ஒரு வெள்ளி விழா கொண்டாடுறாங்க. அப்படி வெள்ளி விழா கொண்டாடும் போது சில பொறாமைப்படுத்த நண்பர்கள்லாம் அந்த நண்பரை எப்படியாவது அந்த ஸ்தாபனத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படுறாங்க. பாதிரியார் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு இதுல இஷ்டம் இல்லை, இந்த அன்பரை வந்து வெளியேற்றணும். ஆனா இஷ்டம் இல்லாமலேயே பாதிரியாரை வந்து அந்த வடைக்களை சுத்தி கொண்டார். அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அன்புகளை சுற்றி தங்க கவசம் போல் அமைந்திருக்கும் பாதுகாப்புங்கிற வளையத்தை வந்து அந்த பாதிரியாருக்கு உணர முடியல, அது தெரியாததுனால தான் அவர் அந்த சிக்கல்லாம் மாட்டின்ட்டாராம். அப்ப என்ன ஆறுன்னா, வாழ்வுடைய சட்டம் வந்து இங்க எப்படி செயல்படுதுன்னா, உண்மையாக வேலை செய்த ஒருவரை மிகவும் சங்கடத்திற்கு உள்ளாக்கியது, மேலும் சரியாக கட்டி காப்பாற்றிய அவருடைய ஸ்தாபனம் அவருடைய 30 வருட தேவையையும் அழிக்கும்படி நேர்ந்ததாம். அதாவது சூஷம் வந்து ஜடத்தை விட சத்திய வாங்கிட்டுதான் செயல்படும் அப்படின்ற. அன்னைக்கு வந்து பலவிதமான சூக்ம சக்திகள்லாம் இருந்தான். சாதாரணமா நம்மளால பார்க்க முடியாத அல்லது கேட்க முடியாத விஷயங்களை வந்தவிட அன்னையால பார்க்க முடியும், கேட்க முடியுமா? கண்களுக்கு மட்டுமே புலப்படுகின்ற ஒரு புற தோற்றத்தை மட்டும் அன்னை பார்த்ததில்லை. அன்னை யாராவது பார்க்கறாருன்னா, அவருடைய முற்பிறவி, கடந்த காலம், எதிர்காலம், அடுத்த பிறவியில் எப்படி இருப்பார், எல்லாத்தையும் வந்து அன்னை அறிந்து கொள்வாராம். அப்படிப்பட்ட ஒரு சூஷ்ம சக்தி வந்து அன்னைகிட்ட இருந்தான். அன்னைக்கும் இந்த உலகில் உள்ள கடவுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் அப்பா இதை குறிப்பிட்டிருக்காங்க. உயிரற்ற ஜட பொருள்களும் அன்னையிடம் போய் தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி நிவாரணம் பெற்றுக்கொண்ட பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அது அப்பாவும் பிரசாரம் எழுதித்தார். உதாரணமா ஒரு சமயம் மாலை நேரம், அப்ப அன்னை வந்து ஒரு முதியவரை கூப்பிடுறார், இங்க போய் ஆரோவில்ல இந்த மாத்திர மந்தர் அப்படிங்கிற இடத்துக்கு அருகில உள்ள ஆலமரம் வந்து துன்பத்தால ரொம்ப வாடுறது, சற்று முன்னால் அது என்கிட்ட வந்து முறையிட்டு கொண்டது, நீங்க உடனே போய் அதுக்கு என்ன துன்பம் இருந்தாலும் உடனே அதை நீக்கிட்டுதாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து மாலை நேரம், இருள் பறவை கிடந்தது, தெருவெளிச்சம் கூட கிடையாது, இவருக்கு மரத்துக்கு என்ன துன்பம் அப்படின்னு தெரியல, அப்படியே மரத்துக்கு துன்பம் இருந்தாலும் அது யாராவது கண்டப்பட்டிருக்கும், அவர்கள்லாம் அதை உடனே நிவர்த்திட்டு இருப்பாங்களே, ஏன் வந்து நம்மளை அனுப்புறாங்க அன்னை, நம்மளால அந்த துன்பத்தை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட அவர் வந்து அந்த மரத்துக்கிட்ட போறாராம். மரத்துக்கிட்ட போனா அந்த மரத்தினுடைய அடிபாகத்துல யாரோ அங்க வேலை செய்த ஒருத்தர் வந்து கோடாரிய கொத்தி அங்கேயே விட்டுட்டு போயிட்டாராம். இதை பார்த்தோன்னதான் அந்த மரத்துக்கு என்ன துன்பம் அப்படின்னு அவருக்கு சாதகருக்கு புரிந்தான். உடனே அந்த கோடாரி எடுத்தாராம், அப்படியே விடல, அந்த கோடாரிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் இனிமே இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாராம். திரும்பி வந்து அன்னைகிட்ட இந்த விஷயம் சொன்னான்னா, அவர் வந்த உடனே அன்னை வந்து, நீங்க எந்த க்ஷணம் அந்த கோடாரி அந்த மரத்துக்கு எடுத்தீங்களோ அந்த க்ஷணமே என்கிட்ட அந்த துயரம் நீங்கி விட்டது அப்படின்னு அணி சொல்றதாக அப்பா இந்த புத்தகத்தை எழுதிட்டான். இன்னொன்னு சொல்றாரு அப்பா, மனித சுபாவத்துல உடலை சூழ்ந்து சூட்சும தேகம்னு உண்டு, உடல்ல வந்து எது நடக்க வேண்டுமானாலும் சூட்சும தேகத்துல
அது உருவாக வேண்டும். சூட்சுமத்தில் உருவாகாமல் ஜட வாழ்வில் நான் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காது. ஆனால் இன்னொன்று சொல்றாரு, சூட்ச வாழ்க்கையில் நடந்தா நிஜ வாழ்க்கையில் நடக்கலாம் நடக்காமையும் போகும். ஆனால் ஜட வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா அது நடந்தே ஆகணும். அதுக்கு அப்பா வந்து தத்துவ ஞானத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார், காக்கா வந்து கருப்பாக இருக்கும் ஆனால் கருப்பாக இருக்கலாம் காக்கா இல்லை. அதுபோல சூட்சம் இடத்துல நடந்தா ஜடவல் நடக்கும், அப்பதான் நடக்கும். ஆனா சூட்சம் நடந்தா கூட ஜடவல் நடக்காமல் இருக்கலாம் நடக்கமே தெரியும். ஆனா சில சமயம் வந்து முதற் கட்டத்துல படிக்கும், ரெண்டாவது கட்டத்துல படிக்காம போகலாம். அதுக்கும் வந்து அப்பா நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்தியா வந்து சுதந்திரம் பெற வேண்டும் என்று அரவிந்தர் செய்த முயற்சி வந்து சூட்சம் இடத்துல படிச்சது, நிஜ வாழ்வுலையும் படிச்சது. ஆனா நாட்டை வந்து இரு துண்டுகளாக்கும் முயற்சியை தடுக்க அவர் எடுத்த முயற்சி வந்து அடுத்த கட்டத்தில் படிக்கல. அதேமாரி சத்திய ஜீவத்தை உலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முதல் முயற்சி வந்து முதல் கட்டத்தில் அளித்தது. ஆனால் அடுத்த கட்டத்தில் இந்த பூவுலகம் அதை பெற வேண்டும் என்று செய்த முயற்சி அளிக்கவில்லை. அதே போல சத்தியல் மூலமாக உலக யுத்தத்தை வெல்றது முதல் முயற்சி, ஆனால் அடுத்த கட்டத்தில் ஆயுத குவிகளை தடுக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சி அளிக்கவில்லை. ஈஸ்வரனுடைய நிலையை எட்டிய பகவானுக்கு சக்தியாக அன்னையை அடைய முடிந்தது, அது முதல் முயற்சி. ஆனா சத்திய தீவியம் அளிக்க 12 சாதகர்கள் வந்து அவருக்கு கிடைக்கவில்லை. மூன்றாம் உலக யுத்தத்தை சூஷ்ம உலகில ஆரோவில் எடுத்தது. ஆனா வளைகுடா போர், கல்ஃப் ஆஃப் வாங்கியா, அந்த வளைகுடா யுத்தத்தை அதனால தடுக்க முடியல. அன்னை வந்து சூஷ்ம உலகத்துல சீன படையெடுப்பா தடுத்தாரு. ஆனா தூய்மையான தற்காரை உண்டு பண்ண அந்த முயற்சி போதவர்கள் இல்லை. அதாவது சூஷ்ம உலகத்துல நம்ம ஜட உலகம் நடக்கணும் அப்படின்னா சூஷ்ணம் நடக்கணும். ஆனா அங்க நடக்காத நடக்காம போகலாம், நடக்கும் நடக்கலாம். ஆனா எப்படியும் முதல் கட்டத்துல எடுத்த முயற்சிக்கு கண்டிப்பா பலன் உண்டு, அடுத்த கட்டத்துல அது பலன் இல்லாம கூட போகலாம் அப்படின்னு நடக்கும். ஒருத்தர் வந்து டெய்லி உடற்பயிற்சி செய்வானா, எக்ஸசைஸ் பண்ணுவார். அவர் அப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது சும்மா இருக்க மாட்டார், இதான் புத்தகம் படிப்பார். அதாவது கிண்டில் அப்படின்னு ஒரு கருவி இருக்கும், அந்த கருவி மூலமாக அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கம் அவர்கிட்ட இருந்ததுதான். ஒரு நாளைக்கு அவர் உடற்பயிற்சியத்துக்கு முன்னாடி அந்த கருவியை எங்க வைப்பாரோ அங்க போய் பார்க்கிறார், அந்த கருவி அங்க இல்லை. என்னடா அதை நம்ம இங்கதான வச்சோம், எங்க போச்சு அப்படின்னு. ஆனா பார்த்தா இவர் எந்த இடத்துல எக்ஸசைஸ் செய்வாரோ அந்த இடத்துல அந்த கருவி இருக்கு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து எடுத்து அந்த கருவி அங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து உடற்பயிற்சி செய்யும் போது இந்த படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை பார்த்து சூழல் அந்த கருவிய அங்க கொண்டு போய் வைத்தது, அதான் சூஷம் உண்மையா, அது அவருக்கு புரியலைங்கிறார். அதே மாதிரி அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒரு அமெரிக்க நண்பர் தன்னுடைய பர்ஸ் பாஸ்போர்ட்லாம் தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது புல்வெளியில் இருந்ததை பற்றி நான் எழுதியிருக்கேன், அதாவது அன்னையின் தர்சனம், இதுவும் அந்த டாம்கிறவர் தான். ஸோ அந்த பர்ஸு பாஸ்போர்ட்லாம் புல்வெளியிலிருந்து நான் எழுதியிருக்கேன். ஆனால் இதுவரைக்கும் அன்னை என்பவர்களுக்கு இந்த பணப்பையும் பாஸ்போர்ட்டும் இங்கே கொண்டு வந்து கொடுத்தது எப்படி, எந்த சூஷ்மம் செயல்பட்டு வந்ததுன்னு உணர தவறவில்லை, தவறி விட்டார்கள் அப்படிங்கிறது, அதாவது நமக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறது. எந்த சூஷ்மம் வந்து அந்த பத்தியும் பணப்பையையும் அந்த புள்ளில கொண்டு வந்து கொடுத்தது, அதை வந்து படித்தவர்கள் வந்து உணர தவறி விட்டனர் அப்படிங்கிறார். அதாவது ஒரு இலக்கு இல்லாமல் இருப்பதை விட ஒரு குறிக்கோளோடு வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. சாதாரண வாழ்க்கை எப்படி இருக்கும், பொருள் ரீதியா இருக்கும். ஆனா ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய வாழ்க்கையோடு வந்து சூஷ்மமாக இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த உயர்ந்த வாழ்க்கைக்கும் பொருள் பலம் இல்லாமல் முடியாது. அதாவது சாதாரண வாழ்க்கையோ சூஷ்மமான உயர்ந்த வாழ்க்கையோ எல்லா வாழ்க்கைக்கும் பொருள் பலன்றது கண்டிப்பா வேணும். குடும்பம், கட்சி, ஸ்தாபனம், அரசு எல்லாத்துக்குமே பொருள் பலம் வேணும், இது ரொம்ப பொருந்தும். ஆன்மீக வாழ்விற்கு கூட இது வந்து ஒரு பெரிய அளவில் உண்மையாக இருக்கிறது. அதான் அப்பா என்ன சொல்றாருன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ப்ராஸ்பெரிட்டிங்கிற, ஸ்பிரிச்சுவலா இருந்தாக்க ப்ராஸ்பெரஸா இருக்கணும் அப்படிங்கிற, அது ஆன்மீகவாதிக்கும் இந்த பொருள் பலம் தேவை, பொருள் பலம் வேணும் அப்படிங்கிற. ஒரு ஆன்மீகவாதியோ அல்லது குற்றவாளியோ தன்னுடைய இறுதி காலத்துல நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்படாது அப்படின்னா, அதாவது எந்த ஒரு உயர்ந்த வாழ்வும் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக பொருள் ரீதியில முன்னேற்றமும் அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத உண்மைங்கிற. அதே போல இந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசும்போது பிரபஞ்சத்தை வந்து அளக்கலாம் ஆனா புரிந்து கொள்ள முடியாதுன்னு நடப்பான். வாழ்வினுடைய குணத்தை பொறுத்தது சூக்ஷமம் கிராஸ் பொருள் இதெல்லாம் வந்து மூன்றும் வந்து கலந்திருக்கும். வாக்கிய புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி அப்படிங்கிற சொல் பதத்தை ஷேக்ஸ்பியர் தான் தன்னுடைய நாடகங்களில் வெளிப்படுத்தினாராம். உலகம் முழுவதும் அவருடைய எழுத்துக்கள் வந்து படிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு இரண்டு நூற்றாண்டுகளாக இங்கிலாந்துல அவர் வந்து மறக்கப்பட்டவங்க இருக்கார் அப்படிங்கிறார். சூஷ்ம வாழ்க்கையிலும் ஜட வாழ்க்கையிலும் பிரபஞ்சத்திற்கு என்ன வேலை? நம்ம வந்து சூஷ்மத்தை பேசுறோம். நம்ம சூஷ்ம வாழ்க்கையிலும் ஜட வாழ்க்கையிலும் பேசும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, பிரபஞ்சத்தில் தான் சூக்ஷமோ ஜடமோ சரியான விதத்துல கலந்திருக்கு, இதுதான் சூக்ஷ்மத்தினுடைய உச்சக்கட்ட ஞானம் அப்படிங்கிற. நமக்கு தெரியும் மகாபாரத கதையை வந்து வியாசர் சொல்ல விநாயக பிரமாணம் என்னான்னு தெரியும். இதுலயும் வந்து ஒரு சூக்ஷம இருக்கு. வியாசருக்கு வந்து மகாபாரத கதை எழுதுறதுக்கோ தேவைப்பட்டார். இப்போ விநாயக பிரமாணம் செய்யறார், சரி நீங்க சொல்லுங்க நான் எழுதுறேங்கிறார். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் போடுறார் அப்படின்னா, நான் எழுதக்கூடிய வேகத்திற்கு நீங்கள் செய்களை உரைக்க வேண்டும், நீங்க ஸ்லோவா சொல்லக்கூடாது, நான் எவ்வளவு வேகமா எழுதணும் அந்த அளவுக்கு நீங்க சொல்லணும், அதான் அவர் போட்ட கண்டிஷன். விநாயகர் யாரு? தெய்வ லோகத்துக்குரிய கடவுள். ஆனா தெய்வ லோகத்துக்கு வந்து வாழ்வு கட்டப்படணும் அவசியம் கிடையாதுங்கிறத சத்திய ஜீவாவில் மட்டும்தான் வாழ்வு வந்து கட்டுப்பட்டு இருக்கும். ஆனா சத்திய ஜீவத்துல ஒரு துளி கூட விரையங்கிறதே கிடையாது, இயற்கையில வந்து விரையமே கிடையாதுங்கிற அர்த்தம். அப்போ விரயம் இல்லை அப்படிங்கும்போது எல்லா சக்தியும் சேர்ந்து பூர்ணமாக இருக்கும். சத்திய ஜீவத்திலிருந்து விநாயகப் பெருமாள் வந்தாலும் அவர் இருக்கிற இடம் வந்து தெய்வலோகம். ஆனா வியாசர் வந்து ரிஷி, இவர் ரிஷியா இருக்கிறதுனால அவரையும் மிஞ்சக்கூடிய நிலையா போகலாங்கிறார். அதாவது தெய்வங்களுக்கு வந்து இந்த வளரக்கூடிய ஆன்மாங்கிறது கிடையாது, அதனால அவங்களா சத்திய ஜீவத்தையும் அதுக்கு மேலாம் போக முடியாது. ஆனா மனிதர் முனிவர் யோகி ரிஷி அப்படிங்கும் போது இவங்களுக்கெல்லாம் வளரக்கூடிய ஆன்மா இருக்கிறதுனால நம்ம எல்லாம் வந்து சத்திய ஜீவத்தை அடைய முடியுங்க. அப்போ விநாயக பிரமானால சத்திய ஜீவத்தை அடைய முடியாதுன்னா அவர் தெய்வ நிலையில தான் இருக்க முடியும். அதாவது ரிஷிங்கிறவர் வந்து அவரை மிஞ்சக்கூடிய நிலையையும் கூட போகலாம் அப்படிங்கிறனால அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அவர் ஒரு கண்டிஷன் போடுறார் விநாயகருக்கு. ஓகே நீ சொல்ற அளவுக்கு நான் வந்து எழுதுற அளவுக்கு நான் பாஸ்டா சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுன்னு எழுதணும், நீ புரியாம எழுதப்படாது. அப்ப நான் ஒத்துக்கிறேன் கண்டிஷனுக்கு. அதாவது இவர் எவ்வளவுக்கு பாஸ்டா சொல்லினாரோ அதை எல்லாத்தையும் அவர் புரிஞ்ச பின்னாலதான் அந்த மகாபாரத கதையை அவர் எழுதணும், புரியாம இதுனா அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு சூஷ்மம் பண்றாரு. அதாவது அப்பா என்ன சொல்றாருன்னா, அதை வந்து விநாயக பிரமாணம் ஜெயிக்க முடியலையா? அதாவது மகாபாரதத்துல கூட சூஷ உண்மைகள்லாம் ஜட எழுத்து மூலம் வெளிப்படுகிறது அப்படிங்கிறார் அப்பா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தீமைக்கு எதிராக நடந்த போர் தான் மகாபாரத கதை. இங்க வந்து பவர் யார்கிட்ட இருக்கு? தீமையுடைய அணியில இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து துரோணாச்சாரியார் இருக்கார். துரோணாச்சாரியார்கிட்ட தான் திருமானிக்கூடிய பவர் இருக்கு. அந்த அணியில தான் மூதாதையரான பிதாமகர் பீஷ்மர் இருக்காங்க. அப்போ தர்மம் வந்து ஆட்சி புரிந்த பூமி, ஆனா சக்தி சொத்து பணபலம் சட்டம் நீதி இது எல்லாமே யார் பக்கம் இருக்கு, தவறான இடத்துலதான் இருக்கு. மனித சுபாவத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு மரியாதை இதையெல்லாம் சேர்ந்து நேர்மையான ஆணிய தோக்க வச்சிருக்கான். சூதாட்டத்துல இருந்து தர்மருக்கு வந்து மிகுந்த நாட்டம் இருந்தது, ஆனா சகுனிக்கு வந்து மந்திர தாயம் இருந்ததாம். இவற்றுக்கு இடையே வந்து எல்லாமே தோத்து போயிருக்கும். அதாவது இதுதான் வாழ்க்கையுடைய சுபாவம், இதேதான் சூஷ்ம வாழ்க்கையுடைய சுபாவம் கூட. அதாவது நம்ம பரமபதம்னா ஒரு கோடில இருந்து 300 கோடிக்கு தாயம் மாத்துவோம் நம்ம. அப்பா என்ன சொல்றாங்க, அந்த பரமபதம் போல ஒரு கோடியிலிருந்து 100 கோடிக்கு இந்த கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறனை உடையது இந்த சூஷ்மம் அப்படிங்கிறார். அப்ப இந்த மகாபாரதத்துல தர்மம் தலை காத்ததானா தலை காக்கவில்லைங்கிறாரப்பா. சரி, பின்னால வந்து அவங்க எல்லாம் எப்படி காப்பாற்றப்பட்டனர், அதாவது அப்பா என்ன சொல்றான், நம்மளாம் நம்ப முடியாத அளவிற்கு நம்மளால ஜீரணிக்க முடியாத ஒரு அளவிற்கு ஏதோ ஒரு சூஷ்மம் வந்து செயல்பட்டு அவர்களை காப்பாற்றியது. அது என்ன சூஷ்மம், அதுதான் பக்தி. அதாவது திரௌபதிக்கு கிருஷ்ணமேல இருந்த நம்பிக்கை அப்படிங்கிற அது பக்திக்கு வந்து சூட்சம் சக்தி சரியா இருக்குங்கிற அதிர்ஷ்டங்கிற புத்தில் அப்பா இருப்பார். அதாவது திரௌபதியுடைய சேலையை வந்து துரியோதனை உருவும் போது அவ வந்து சேலையில கையை வச்சுட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுறான். ஆனா அப்பெல்லாம் வந்து கிருஷ்ணன் வரலையா, அவர் எப்போ வந்தார் கிருஷ்ணர் உதவிக்கு அப்படின்னா, இந்த கையை எடுத்துட்டு ரெண்டு கையும் தூக்கி கிருஷ்ணா காப்பாத்து, அதாவது இதுவரைக்கும் அவளுக்கு நம்பிக்கை ஆட்டிருக்குன்னு அவன் மேலதான் இருக்கு. ஸோ திரையில கையை வச்சுட்டேதான் அவன் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணன் கூப்பிடுறான். அதை விட ஒரு படி மேல போய் தன்னுடைய கையெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு கையும் தூக்கி கிருஷ்ணா அப்படின்னு வேற வழியே இல்லை அப்படின்னு அந்த நம்பிக்கை வருது பண்ணியா, அப்ப வந்து கிருஷ்ணனை காப்பாத்துறேன். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வந்து திரௌபதிக்கு கிருஷ்ணன் மேல இருந்தது, அதுதான் வந்து அவளை காப்பாற்றிட்டு. அதே பக்தி தான் தர்மர புத்திரையும் காப்பாற்றிட்டு அப்படிங்கிறார். அதாவது அந்த கிருஷ்ணருக்கு திரௌபதி வைத்திருந்த நம்பிக்கையும் பக்தியும் எல்லோரையும் காப்பாற்றியது. பக்தி அப்படிங்கிறது சூட்சமானது, ஆனா பூஜைங்கிறது ஜடங்கிற ஜடமான பூஜைக்கு வந்து பலன் அளிப்பது வந்து சூட்சமான பக்தி. இந்த சூட்சம தொடர்புலாம் எவ்வாறு பலன் அளிக்கின்றன அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது. அது ஒரு வயல் இருக்கு, அந்த வயலை போய் நம்ம சுத்தி வரோம், நம்ம ஏதோ ஒரு பகுதியை பார்க்கல அப்படின்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த வயலுக்கு தெரியும் எந்த பகுதியை நம்ம பார்க்காம வந்தோமோ அந்த பகுதி வந்து எவ்வாறு வருத்தப்படும் அப்படிங்கறது வந்து ஒரு விவசாயி இருந்தான்னா அவர் புரிஞ்சுக்குவார். அதான் அங்க சூட்சம் அப்படிங்கிற. அதே மாதிரி இந்துக்களை அழிக்கும்படி ஆகஸ்ட் 16, 1946 முஸ்லீம்களுக்கு ஜின்னா வந்து ஒரு அழைப்பு கொடுத்தாராம், இந்துக்கள்லாம் நீ வந்து அழிச்சது அப்படின்னு. அப்ப வந்து முக்கிய மந்திரியாக இருந்தவர் வந்து ஒரு முஸ்லீம் என்ன கலக்கத்தாங்க, அவரும் ரொம்ப ஆவேசத்தோடு செயல்பட ஆரம்பித்தாராம். சில சமயம் சட்டமும் கூட உள்நாட்டு பிரச்சனையாகும், எல்லையில் நடக்கிறது வந்து போர், ஒரு நாடை வந்து தாக்கப்பட்டா நாட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து போய் நம்ம போராடுவோம், நாட்டை காக்கிறதுக்கு முற்படுவோம். ஆனா உள்நாட்டு கழகம் அப்படிங்கிறது வேறு ஒரு பரிமாணம், நாட்டை காப்பதற்கு நாட்டு பொருட்கள் உதவும். மனித குலத்தினுடைய அல்ப குணங்கள் சமூக சச்சலவில் தன்னையே ஈடுபட தோன்றது தூண்டிக்கிறது. இன உணர்வுகள்லாம் எழுப்பி தலைவர்கள் வந்து மனித சக்தியை வந்து தவறாக பயன்படுத்துகின்றனர். காவல்துறை அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு, ராணுவம் இருந்தால் காவல்துறையை விட ஒரு படி உயர்ந்தது தான். அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்லாம் நம்முடைய காவல்துறைக்கு சிறந்த பயிற்சி கொடுத்திருந்தாரெல்லாம். நம்ம காவல்துறை என்ன பண்ணுனா நம்ம நாட்டு தலைவர்களையே காக்கும், நம் நாட்டு தலைவர்களுக்கு எதிராக இந்திய காவல்துறை மிக துல்லியமாக தங்களுடைய ஆணைகளை செயல்படுத்துவது என்று ஆங்கிலேயர் புரிந்து கொண்டாடணும். அதுக்கு என்னன்னா கொடுத்த பயிற்சி வந்து அவ்வளவு உயர்ந்த பயிற்சி. ஆனா இப்ப விழுந்திருக்கிறது வந்து இன உணர்ச்சி, இன மயமான உணர்ச்சி, இன உணர்வுகள். இந்த ஆழமான இன உணர்வுகள் வந்து தூண்டப்படும் பொழுது நாடு முழுவதும் மக்கள்லாம் குதிர்ந்து குதித்து எழுதாங்க. ஆனா அந்த சமயம் வந்து எந்த ஒரு நல்ல பயிற்சி கொடுத்திருந்தாலும் அது வந்து தோத்து போயிடும் அப்படிங்கிறப்பா. அதுதான் அங்கேயும் நடந்துதான். அது ஏன் தோத்து போச்சு அப்படின்னாக்க, அந்த போலீஸ்ல வந்து நிறைய பேர் இந்துக்கள். அந்த போலீஸ்காரர் போய் இந்துக்கள்லாம் அழி அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அவன் என்ன பண்றான், இந்துக்களை விட்டுட்டு முஸ்லீம்கள் எல்லாம் அடிச்சு உதைக்கிறாங்க. அப்போ அந்த இன உணர்ச்சி வந்து அப்படி கொந்தளிக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இராணுவ படையை கொண்டாங்களாம். இந்த இராணுவ படை தான் இதை விட கொஞ்சம் உயர்ந்த திரவ பயிற்சி பெற்றிருக்கு. அது அந்த கலவரத்தை அடக்கினதான். அதாவது காவல்துறைக்கு மேல ரிசர்வ் போலீஸ்னு உண்டு, அதற்கும் மேல மலபார் போலீஸ் சொல்லுவாங்க. இந்த மலபார் போலீஸ் தான் சிறந்த போலீஸ் தான். ஆனா அந்த போலீஸ் துறையே தீவிரவாதிகள் வந்து கதிகலங்க வைத்ததான். இப்போ இந்த கணம் வந்து இந்த இன உணர்ச்சிகள்லாம் வரும்போது இந்த போலீஸ் வந்து ஏமாற்றி விட்டுதான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இராணுவத்தை நியமித்து நிலைமைய காப்பாற்றுறாங்க. இது வந்து முதல் ஸ்டேஜ். அரசியல்ல வந்து அகிம்சையை தான் நம்ம நாடு பின்பற்றியது. அதுதான் உச்சக்கட்டத்திற்கும் எடுத்து சென்றது. வாழ்வுங்கிறது ரொம்ப விழிப்பானது. நம்ம வாழ்க்கையை ஒட்டி போனாலே அது நமக்கு பல தொந்தரவு கொடுக்கும். ஆனா வாழ்க்கையை எதிர்த்து போனா கண்டிப்பா பிரச்சனை அதிகமாகும். அந்த வாழ்க்கையை எதிர்க்கும் போது அது வந்து வேறு பக்கமாக செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய மேல் மனத்தில் உள்ள ஆழ மனத்துல அது தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்க. இந்த கலவரம் போது போலீஸ் அதிகாரிகள்லாம் கழிப்புல இருந்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்துக்களை கொல்லணும், இந்துக்களை கொல்லாம முஸ்லீம்களை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு கழிப்புல அவங்க இருந்தாலும். அதனால போலீஸ் கலவரத்தை வந்து அடக்க முடியாத போனது வந்து ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. ஏன்னா பொதுவாக ஒரு கலவரம் வந்தா போலீஸ்காரன் போய் சரி பண்ணணும், இந்த இடத்துல தோத்து போயிடுச்சு. அப்போ சில நிமிஷத்துல வந்து இராணுவம் அங்க வந்து அத அமைதியை நிலைநாட்டியதுங்கிறார். அப்போ இராணுவ அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து வாழ்நாளில் கிடைக்காத ஒரு திருப்தியை கிடைச்சது. அதாவது இந்த கலவரத்தை நம்ம அடைக்கட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைச்சுதான். அதே சமயம் வந்து உணர்ச்சி வந்து கொந்தளிப்பு வந்து அந்த சும்மா உச்சக்கடத்துல வந்ததுதான். அது இராணுவம் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தா கூட அதனுடைய வெறித்தனை வந்து அதிகமாக தான் அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் என உணர்ச்சியை வந்து அவங்கள கட்டுப்படுத்த முடியல. இப்ப அடுத்த தடவை அதே மாதிரி கலவரம் வந்தபோது இராணுவமும் தோற்று போயிடுச்சு. முதல்ல போலீஸ் தோற்றது, இராணுவம் ஜெயிச்சது. இப்ப ரெண்டாவது முறை கலகம் வந்தபோது இராணுவமும் தோற்று போயிட்டோம். அப்ப என்ன பண்றாங்க, இராணுவம்லாம் தனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்றாங்க அவங்க. இப்ப கலவரம் ஜாஸ்தியாயிருந்தாங்க. அந்த சமயம் வந்து ராஜாஜி தான் கல்கத்தாவில் கவர்னராக இருந்தாராம். அப்போ வெறி பிடித்தவருடைய கூக்குரலை கேட்ட காந்திஜி வந்து அங்கே செயல் இறங்கினாராம். அவர் வந்து நிலைமையை வந்து தன்னுடைய கையில் எடுத்து கொண்டாராம். அவருக்கு எப்பொழுதும் தெரியும் உண்ணாவிரதம், சத்தியாகிரகம், அகிம்சை தான் அவருடைய கொள்கைகள். அவர் வந்து உண்ணாவிரதத்தை வந்து தன்னுடைய ஆயுதம் ஆக்கினார். கூட்டத்தினுடைய வெறித்தனத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர தன்னுடைய ஆன்மாவை வந்து பரிசுத்தமாக்க அவர் முயன்றார். அப்போ அவர் தள்ளாத வயது. அந்த தள்ளாத வயதில் வந்து ரொம்ப பலகீனமாக தான் இருந்தார். இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ தன்னுடைய உயிரை விட நாட்டில் அமைதி தான் இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ அந்த முன்னாடத்தை மேற்கொள்றது முடிவு பண்ணிட்டார். அவரை சுற்றி இருந்தவரெல்லாம் வேண்டாம், முன்னாடத்தும் போகாதீங்க, அவங்களுக்கு முடியாது, தள்ளாத வயது இருக்கீங்கன்னா. ஏன்னா சப்போஸ் ஒரு இறக்க முடியான சம்பவம் நடந்தாக்க நம்ம ஒரு நல்ல ஆன்மாவை பிரிந்திருப்போம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல எல்லாரும் போய் உண்ணாவிரதத்தை கைவிடுங்க அப்படின்னு. ஆனா காந்திஜி வந்து அதுக்கு இணங்கவே இல்லையா. ஏன்னா அவருக்கு வந்து அமைதிதான் முக்கியம்னு உண்ணாவை தொடங்கினாராம். இந்து தர்மத்துல வந்து அகிம்சையை வந்து ஒரு ஆயுதமா இது வரைக்கும் போற்றப்படவே இல்லை. ஆனா இங்க வந்து அகிம்சை வந்து ஆச்சரியப்படுகிற வகையில கலவரத்தை அடக்கியதுங்கிறார். அது மூன்று நாட்கள்ல அந்த ஊர் அகிதமான நிலைக்கு வந்து விட்டதாம். அதாவது அகிம்சை ஹிம்சையை காப்பாற்றியது அப்படிங்கிறார் எங்க அப்பா. அந்த சமயம் வந்து அரசியல் சாதனை எழுதுவதற்காக பிஎன் ராவ் வந்து பர்மா கூப்பிட்டுருந்தது. அவர் போகும்போது அங்க தங்கியிருந்தாராம். அப்ப தங்கியிருக்கும் போது அந்த ராஜ்பவன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, போகும்போது இந்த பாருங்க இப்ப கலவரம் வந்தது, இந்த போலீஸ்காரன் தோத்து போயிட்டாங்க, ராணுவத்தை வச்சு நாங்கெல்லாம் அடக்கிட்டோம் அப்படின்னு பெருமையா சொல்றாரு அவர். அதே பிஎன் ராவ் வந்து பர்மா போயிட்டு தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து கொண்டு திரும்பி இந்தியாவுக்கு வராராம். திரும்பியும் அதே ராஜ்பவன்ல வந்து தங்கியிருக்கார். அப்போ அதே இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சொல்றாராம், இது பாருங்க போன தடவை வந்து ராணுவம் வந்து காப்பாற்றினது, ஆனா இந்த தடவை வந்து ராணுவமும் தோற்று போய்விட்டன, எல்லா அதிகாரங்களும் மோசமாக போய் காந்திஜி மட்டும்தான் அந்த நிலைமையை தெரிவித்தார். காந்திஜிக்கு அந்த நிலைமையை கட்டுப்படுத்தக்கூடிய சூஷ்மம் என்னன்னு தெரிஞ்சு அகிம்சை எடுத்து முன்னாகத்தை மேற்கொண்டு காப்பாற்றினார். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சூஷ்மத்தை வந்து புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை எளிதில் நீக்கலாம் அப்படின்னா. ஒரு 12 வயது குழந்தை வாயில விரலா போட்டு தப்பின் இருக்கும், கட்ட விரல் எடுக்க மாட்டேங்குது, டாக்டர் ஆக்ஷன் போறாங்க, டாக்டர் பாக்குறார், இது எப்படி வருது அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைகள் ஏன் வந்து வாயில மிச்ச விரல தப்புறது அப்படின்னா, தாய்ப்பால் இல்லாத குழந்தை, தாய் அன்பு பெறாத குழந்தைகள் தான் இந்த மாதிரி பண்ணணும். இது அப்பா வந்து 1001 அப்படின்ற புத்தகத்தில் அப்பா எழுதார். ஸோ தாய் அன்பு இல்லை, தாய்ப்பால் இல்லை, இந்த மாதிரி பழக்கம் வந்து சில சமயம் 40 வயது வரை கூட இருக்கணும். இப்போ என்ன செய்யணும் டாக்டர், அம்மாட்ட போய் அம்மா அந்த குழந்தைக்கு தாய் அன்பு வேணும் குடும்பம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன சொல்றாரு அப்பான்னா, இந்த குழந்தை வந்து தாயாரை வந்து மடியில் போட்டுண்டு கொஞ்ச நாளும் இல்லை தனக்கு பிரியம் குறைவாக இருக்கிறது என்று நினைத்து தன் மனம் மாறினாலும் அன்பு செலுத்த முடியும். அதாவது குழந்தைக்கு அன்பு செலுத்த முடியும்னு டாக்டர் போய் சொல்லலாம். சொன்னால் இந்த தாயார் ஒத்துக்குவாங்களா, என்ன நீங்கள் சொல்றீங்க சார், என் குழந்தை மேலே உயிர் எனக்கு அப்படின்னு அவனே சொல்லுவாங்க. ஸோ அந்த டாக்டருக்கு போய் இதை சொல்கிறதுக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு சூட்சமத்தை கடைபிடிக்கிறார். வெக்கப்படக்கூடிய செயலை அந்த குழந்தைய செய்ய சொல்றாரு. அது ஒரு கட்டை விரலை வந்து ஒரு கட்டை எடுத்து விரல் மாதிரி பண்ணி தப்புங்கிற அது வெக்கப்படுறது கூடாது. ஸோ அந்த வெக்கப்படுற குழந்தை வந்து என்ன பண்றது, அந்த கட்டை விரலை சூப்பிட்றத நின்னுடுத்து அப்படின்னு. அப்போ அந்த சூட்சமத்தை தெரிஞ்சு நம்ம கடைபிடிக்கும் போது அந்த பிரச்சனையை வந்து இடணும் அப்படிங்கிறார். 10 வயது குழந்தை வந்து பள்ளிக்கு போக ஆரம்பித்தாலும், இல்லை ரஷ்யாவை போல நாடே நிலைகுலந்து நின்றாலும், இல்லை பஞ்சாபை போல அமனியாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல வரன் வந்து கிடைக்காம போனாலும், இல்லை நல்ல வரன் கிடைக்க வேணும் அப்படின்னாலும், எந்த காரியத்தை நம்ம சாதிக்க வேண்டுமானாலும் அதுக்குன்னு ஒரு சூஷம் உண்டு. அதாவது அன்னையினுடைய கல்வியின் மதர் எஜுகேஷன்ல வந்து ஒரு முக்கியமான பகுதி வந்து அப்சர்வேஷன், அதாவது வாழ்வை கூர்ந்து கவனிப்பது அப்படிங்கிறப்பா. அதுல வந்து சூக்ஷமம்ங்கிறது ஒரு தகுதியும். அப்ப சூக்ஷமத்தை தெரிஞ்சிடும்னா நமக்கு வந்து பிரச்சனையை நம்ம எளிதில் நடக்கலாம். சில மனிதர்கள் வந்து உலகம் போய் சுற்றுவாங்க, தங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை வந்து அவர் ஏற்படுத்திக் கொள்வாங்க, ஆனால் அதுக்கு வேர் இருக்குமா, வேர் இருக்காது. ஆனால் சில பேர் வந்து ஊரை விட்டே போக மாட்டாங்க, வீட்லேயும் இருப்பாங்க. வாணி வந்து யாரும் ஜெயிக்க முடியாது. அவர் வந்து தனக்கு வேண்டிய பலத்தை வந்து சூக்ஷ்ம சூழல்லேருந்து பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிறார். சில சமயம் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் தலைவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோட சொந்த ஊர்லேயோ சொந்த மண்ணிலையோ அவங்களை வந்து வெல்றதுங்க ரொம்ப கஷ்டம். இப்போ யாராவது வந்து வெளியூர்லேருந்து வந்து அவங்கள வந்து ஜெயிக்கணும் அப்படின்னாக்க, அந்த உள்ளூர் மக்களை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலே அன்றி அவர்கள் ஜெயிக்க முடியாது. இதுதான் சூக்ஷ்மம். அதாவது இப்போ பிஎன்பியில் வந்து எலிசபெத்தை வந்து தன்னை கல்யாணம் செய்திக்கிறியா அப்படின்னு டாக்டர் கேட்குறான். அப்போ அப்படி நேரடியான கேள்விக்கு வந்து உடனே வந்து அவன் மறுக்கிறான். அது மறுக்க மட்டும் இல்லை, அவனை நிந்திக்கிறான். ஆனால் அதே எலிசபெத் வந்து பெம்பர்லியை பார்க்க போகிறா, அதாவது கார்னர்லாம் அழைக்கிறாங்க, பெம்பர்லியை பார்க்க போகிறான். ஆனால் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே விசாரிச்சுக்கிறா, டாக்டியை பார்க்கக்கூடாது, டாக்டி இருக்கானாங்கிறா, டாக்டி இல்லை வெளியூர் பேசுறாங்கன்னு சொன்ன உடனே அவன் வரதுக்கு 2 நாள் ஆகணும்னு சம்மதித்து அந்த பெல்லி பெம்பர்லிக்கு போகிறான். அந்த அவனுடைய அரண்மனையை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த அரண்மனை அந்த கட்டிடமே அவளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தான். சூஷ்ம கட்டத்தில் வந்து அந்த ஆசைக்கு வந்து அடிபணிஞ்சுக்கிறான். பெம்பர்லிக்கு எஜமானது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தனக்குத்தானே கூறுகிறான். ஒரு டீம் நம்மளை கல்யாணம் பண்ணி தானே கேட்டான், அதை ஒத்துண்டிருந்தோம்னாக்கா இப்ப இந்த நேரம் இந்த பெம்பர்லியோட அரண்மனைக்கு நானே தலைவியா இருப்பேன், இந்த ரூமெல்லாம் நான் சொந்தமா இருக்கும், என்னுடைய கானெல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க தைரியமா வந்து இப்போ வந்து கெஸ்ட் மாதிரி இருக்கும், சொந்த வீடாக இருக்குமே அப்படின்னு ஒரு தாக்கம் வந்து அவள்கிட்ட ஏற்படுறது. அப்போ அந்த வீட்டை சுற்றி பார்க்குறா. அப்படி சுற்றி பார்க்கும்போது அந்த வீட்டில் வேலை செய்கிற பணியாற்றல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புகழ்ந்துரைக்கிறாங்க டார்த்தியை பற்றி, அவனுடைய கேரக்டர் சொல்கிறாங்க, அந்த வீட்டை பார்க்க ரொம்ப நேர்த்தியாக இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அந்த அவளை என்ன செய்யறதுன்னா அவளுடைய மனத்தையே மாற்றி விடுகிறது. அவளுடைய முணுமுணுப்பு வந்து உள் மனக்குமரலாக மாறுகிறது. அப்போ அவன் வந்து பெம்பர்லியை வந்து தன்னுடையதாக எடுத்துக்கிட்ட முடிவு செஞ்சிருக்கான். அப்படி முடிவு எடுத்தானா அந்த சூக்ம சக்திக்கு என்ன பவர் வந்தது அப்படின்னா, ரெண்டு நாளைக்கு பின்னால வர இருந்த டார்த்தி வந்து ஒரு நாள் முன்னதாகவே அங்க கொண்டு வந்து அடிச்சு அந்த சூக்ம சக்தி தான் அவனை வந்து டூ டேஸ் பின்னால் வரணும் அவன், ஆனா ஒரு நாள் முன்னதாக வரவழிக்கிறது அப்படிங்கிறப்பான். இப்ப நமக்கு வந்து சரித்திரம் தெரியும், சரித்திரம் என்ன அரசர்கள் அவர் செய்த போர்கள் இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் மேலாக நமக்கு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தால் இதையெல்லாம் இந்த போர்லாம் வந்ததெல்லாம் நாகரிகம் அடைவதற்கு ஒரு சூட்சம சக்தியாக விளங்கிதான் இருக்கும். இப்போ நான் பார்த்துருக்கோம் ரெண்டு நாள் அப்புறம் ஜெர்மனி ஜப்பான்லாம் அழிந்து போச்சு. ஆனால் இப்போ அதோட வளர்ச்சி என்ன, இப்போ பார்த்தா ஜப்பான் ஜெர்மனி பொருளை தான் அடிச்சிருப்போம். இப்போ அந்த அளவுக்கு என்ன வளர்ச்சி வந்தது அந்த போருக்கு பின்னால் தான் வளர்ச்சி. அதனால இந்த சரித்திரம் படிக்கும் போது இந்த போர் அரசல் போர் புரிந்தால் அப்படின்னா அதுக்கு என்னன்னா இந்த சூட்சம காரணம் வந்து இந்த சக்தியாக விளங்கும், பின்னால் வரும், நாகரிகம் அடையும் அப்படிங்கிறது தான் அதை நான் புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணங்கள், கலாச்சாரம், குறிக்கோள் இதுக்கெல்லாம் வந்து பலத்தினால்தான் சமூகம் வந்து இந்த நிலைக்கு வந்தது. எண்ணங்கள்லாம் மறைந்ததுனால தான் கிரீஸ் அப்படிங்கிற நாடே இன்னைக்கு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா. ரெண்டாவது, நிலைத்து நிற்கக்கூடிய அடிப்படையான பண்புகளால் மட்டுமே ஒவ்வொரு கலாச்சாரமும் மற்றவருடைய பேரரசனுடைய வீழ்ச்சியையும் எழுச்சியையும் நம்ம பார்க்கலாங்கிறார். அதாவது நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து உயர்ந்த பண்புகளை பற்றி வெளிப்படையாக பேசப்படவில்லை, ஆனால் சூட்சமமாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா. ஒரு வயசானவர் தன்னுடைய சொத்தெல்லாம் தன்னுடைய மகனுக்கு எழுதி வைக்கிறார். எழுதி வச்சுட்டு அவர் ரெண்டு கண்டிஷன் சொல்கிறார், நீ வந்து எப்போதுமே நேரில் நட, நீ செல்லும் இடங்கள்லாம் தர்மசத்தான் இருக்கணும் அப்படிங்கிறார். அவர் இறந்து போயிடுறார். அந்த ஒரு பெரியவர் வரார், அப்பா அவங்க அப்பா என்ன சொல்லிருக்கார், சொத்தை கொடுக்கும்போது அந்த வார்த்தையை நீ காப்பாத்து, அதில் உள்ள உண்மை என்ன புரிஞ்சுட்டு போகணுங்க, எனக்கு உண்மை அப்படி இல்லை, எப்போதுமே நேரில் நடனா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ நடந்து போகணும், அப்போதான் நேரில் இருக்கணும், அதுக்கு நல்ல சூட்சமான உண்மை. சரி, ஒவ்வொரு ஊரிலும் தர்மஸ்தலம் கட்டணும், அதுக்கு என்ன சூட்சமான உண்மை அப்படின்னாக்க, எப்படி வந்து தர்மஸ்தலத்தில் போய் தங்கினாக்க தைரியமாக தங்கலாம், சாப்பாடு கிடைக்கும், நிம்மதியாக இருக்கலாம், பயம் இருக்காது. அதே மாதிரி நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நல்ல நண்பர்களை நீ வைத்துக்கொண்டால் நீ சேஃபாக இருக்கலாம். அதுதான் அந்த சூட்சமத்தினுடைய உண்மை, அதுதான் அந்த கருத்து அப்படிங்கிறப்ப. இன்னொன்று சொல்ல, கடைசியில் பெண்களுடன் சுற்றுவர்களை கண்டால் யாருக்கும் பிடிக்காது. அவர்கள் வந்து நம்ம சொல்கிறோம் பெண் பித்தர்கள் அப்படிங்கிறது, அவர்கள்லாம் தவறுழைப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லா தடைகளையும் தாண்டி இன்னைக்கும் இந்த வெறுக்கத்தக்க பழக்கம் நம்ம சமூகத்தில் ஊன்றி தான் இருக்கிறது. இன்னைக்கும் பார்க்குறோம் பெண் பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் எல்லாம் நம்ம பேப்பரில் படிச்சுருந்தா டெய்லி பேப்பரில் வந்துருந்தா இருக்கு. சில சமயம் அந்த பெண்கள் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற பார்க்க, இதெல்லாம் எதனால வருது, இந்த பெண் பித்தர்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்களால் தான் வருது. ஆனால் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, மிக தெளிவாக இவர்களது ஆயுட்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவன் வந்து பலாத்திரம் மட்டும் போயிடுறான், ஆனா அவனுக்கு உடனே தண்டனை கிடைக்கிறது இல்லை. ஒரு வருஷம் ஆகிறது, ரெண்டு வருஷம் ஆகிறது, மூணு வருஷம் ஆகிறது, அதாவது அவனுடைய ஆயுட்காலம் இருந்துதான் இருக்குங்கிறப்பா. ஆனா ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கும் இது போன்ற நபர்களின் ஆயுள் கண்டிப்பாக நீடிக்கிறது அப்படிங்கிறது சூக்ஷ்மமான உண்மை. அதுக்கு என்ன காரணம், அதாவது தவறிழைக்கப்பட்ட அல்லது அத்துமீறி நடத்திய அவதூறு செய்யப்பட்ட அவர்களோடு இழைக்கப்பட்ட பெண்மணிகள் யாவருக்குமே எங்கோ ஆழத்தில் ஒரு நிறைவு ஏற்படுகிறது அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதனுடைய பெண்களுடைய ஆழ் மனத்தில் ஒரு நிறைவு ஏற்படுகிறது. அப்பா ஏற்காலையா நம்ம வந்து ஆழ் மனத்தில் இருக்கிறது தான் புறத்தில் தெரியுது, அவன் வந்து புறத்தை பிரதிபலிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஆழ் மனசுல அந்த மாதிரியான ஒரு செயலுக்கு ஒரு நிறைவு ஏற்படுகிறது. ஆழத்துல வரையும் அவர்களுடைய கள்ளத்தனமான உணர்ச்சிகள் யாவும் திருப்தி அடைகின்றன. இந்த செயலினால சமூக ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் பங்கப்படுத்தப்பட்ட அவர்களது ஜட உடலின் ஆசைகளே அந்த குற்றவாளிகளை குற்றவாளியின் ஆயை நீடிக்கிறது. இதுதான் சூக்ம காரணங்கள். அதாவது இந்த பெண்களுடைய ஆழமான மனசுல உள்ள ஆசைகளால்தான் அந்த குற்றம் செய்யப்பட்டவருடைய வாழ்நாள் வந்து நீடிக்கப்படுகிறது. இல்ல அந்த குற்றம் நடப்பதற்கே காரணம் வந்து இவருடைய ஆழ்மனத்தை ஆசைகின்றார். இன்னொன்னு சொல்றாரு அப்பாவே இருக்கார், இது வந்து சத்திய வாய்ந்தது ஆனா அது தவறான உதாரணங்கிற அப்பா. அதாவது இந்த மாதிரி உதாரணம் தர்றது அவருதான், ஆனா இதுல இருந்து உண்மை இருக்கு அப்படிங்கிறார். அது எப்படி வந்து ஆழமான விஷயங்கள் வந்து வெளியில வர்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்பா என்ன சொல்றாருனாக்க, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும் எண்ணத்திற்கு தான் ரிசல்ட் கிடைக்கும். அதாவது நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம், நம்ம இந்த வேலையை அன்கான்சியஸா பண்ணிட்டோம் அதனால தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும். ஆனா அப்பா என்ன சொல்றா, நீ கான்சியஸா வேலை பண்ணா கூட அதுக்கு ரிசல்ட் வந்து 10%. அப்ப 90% எதுக்கு வரும் அப்படின்னா, அன்கான்சியஸ்ல பண்றையோ கான்சியஸ்ல பண்றையோ சப்கான்சியஸ் ஆழ மனத்துல எந்த எண்ணங்கள் இருக்கின்றதோ அதுக்கு தான் 90% ரிசல்ட் வரும். இப்ப நம்ம கான்சியஸா பண்ணேன்னா என்ன பலன் தரல அப்படின்னாக்க, அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அதுக்கு நேர் எதிர்மாறான ஒரு எண்ணம் நம்பிக்கிறது. ஏன்னா நாம வந்து அறிந்து நடப்பது மேல் மனத்துல. இங்க வந்து மேல் மனத்துல மனிதனுடைய மனம் வந்து சுருங்கி உருகி காலத்தை கட்டுப்பட்டு அகந்தியில செயல்பட ஆரம்பிக்கிறது. அதான் காரணம். சரி இப்ப வந்து பிஎன்சி எடுத்துக்கணும். நம்ம ஏன்னா எலிசபெத் வந்து ஹன்ஸ்போர்டுக்கு வரான், ஹன்ஸ்போர்ட்ல வந்து தாசி வரான், என்ன சொல்றான், நான் உன்ன காதலிக்கிறேன், உன்னை மனப்பூர்வமாக விரும்புவதை உனக்கு சொல்றதுக்கு அனுமதி வேணுங்கிறான். அவன் வந்து அனுமதி கேட்கணும், அவன் வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்கான், இவன் எந்த ஸ்டேட்டஸ், அவன்கிட்ட வந்து நான் வந்து என்னுடைய காதலை தெரிவிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுன்னு ரொம்ப தாழ்மையா தான் கேட்கறான். அப்ப என்ன சொல்றான் எலிசபெத், நான் யார கல்யாணம் பண்ணிக்கோ ஒன்னா பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பண்றான். ஒரு உயர்ந்த ஸ்டேட்டத்துல உள்ளவன் வந்து இந்த மாதிரி வாலண்டரா அவன் கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும், அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நான் பண்ணிக்கிறேன், இல்லை ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நான் பண்ணிக்கிறேன், இப்படிதான் பெல் ஒன்றும். ஆனால் இவன் வந்து அவனை நிந்திக்கிறான். சரி மேல் மனத்தில் வந்து அப்போ ஏன் வந்து தாசிக்கு நம்ம அவருக்கு பதில் வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன, அவனுடைய ஆழ மனத்தில் உள்ள எண்ணங்கள் தான். அதாவது மேல் மனசில் வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு அவன் நினச்சா கூட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அதுக்கு நேர் எதிரான எண்ணம் இருக்குது. என்ன, இவங்கெல்லாம் தாழ்ந்த ஸ்டேட்டஸு, நம்ம வந்து நம்முடைய ஸ்டேட்டஸோட கீழே போகிறோம், இவங்க குடும்பம் வந்து ஒரு தடையான இருக்கு நமக்கு அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். அவனோட ஆழ் மனசில் வந்து ஒரு வெறுப்பு இருக்கு அந்த குடும்பத்து மேல. ஏன்னா அவன் பார்க்கறான் அந்த நெதர்ஃபீல்டு காண்டில் வந்து மிசுதனிட்டு வந்து உரத்த குரலில் பேசுகிறான், எனக்கும் எங்கள் பொண்ணுக்கும் ஜேனுக்கும் கல்யாணம் லீலிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. இந்த மேரியெல்லாம் பாடாதனால பாடிட்டு இருக்காங்க, மீடியாலாம் இங்கேயும் அங்கேயும் ஓடுறா, சோல்ஜர்ட்டா சுத்தியா இருக்கா, வாலில் விளையாடுறா, இதெல்லாம் பாக்குறான். அவன் பார்த்தோம்னா இந்த குடும்பம் மக மட்டமானது. அப்ப அந்த ஆழ் மனத்துல வந்து இந்த மட்டமான குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது அந்த எண்ணம் அவன் மனசுல இருக்க வரைக்கும் எலிசபெத்தோட அவனுக்கு கதை நடக்காது. ஏன்னா அதுதான் வந்து பிரதிபலிக்கிறது. அவ வந்து நான் கண்டிக்கம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது வந்து அவனுடைய ஆழ் மனத்தினுடைய வெளிப்பாடு தான். சரி இது எப்போ வந்து அது அவனுக்கு வந்து எஸ்ங்கிறாவ, அவன் வந்து இந்த விக்காம் எந்த குடும்பம் தாழ்மையானதுனோ அது வந்து இடியா ஓடி போனோடனே அந்த ஏழை எளிய இடங்களுக்கெல்லாம் போய் கண்டுபிடிச்சி விட்டாம கண்டுபிடிச்சி அவனுக்கு பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுடைய மனசு வந்து மாறுறது. அந்த மனமாற்றம் ஏற்ற பின்னால் தான் இவனுக்கு அதை நடக்கிறது. அதே மாதிரி எலிசபெத்துக்கும் 8 வித மனமாற்றங்கள் உண்டுன்னு அப்பா வந்து மனதை ஏற்க, அந்த மனமாற்றங்கள் வந்த பின்னால் தான் அவனுக்கு நடக்குது. அப்போ அந்த ஆழ்மனத்து ஆசைகள் தான் அந்த ஆழ்மனத்தில் உள்ள எண்ணங்களுக்கு வெளியில வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறது. மிஸ்ஸஸ் பென்னட்ரக்கா அவன் என்ன ஸ்டேட்டஸ்னாக்க, அந்த காலத்தில் பையனாக்கா முதல் ஸ்டேட்டஸ் வந்து லேண்ட் பெரிய பணக்காரங்கள் டாக்டர் மாதிரி, ரெண்டாவது பிங்லி இல்லை பெனட் மாதிரி, மூணாவது வந்து மக்கையிலே டாக்டர்ஸு, நாலாவது வந்து வேலைக்காரங்க. இது வந்து பெனட்டுடைய மிஸ்ஸஸ் பென்னட்ரக் அப்பா வந்து வக்கீல் தான். அவள் வந்து தன்னை விட ஒரு ஸ்டேட்டஸ் அதிகமாக உள்ள பெனட்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டா, தன்னை விட இன்னும் உயர்ந்த கட்சி உள்ளவர் தான் தன்னுடைய மறைமுக நகரம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் மனத்துல நல்ல வெல்தி ஃபேமிலி நல்ல கடத்தில் போய் பசங்க தான் நமக்கு மறைமுக வர வேண்டும் நினைக்கிறான். அதே மாதிரி பிங்கிலியும் டார்த்தியும் கிடைக்கிறாங்க. டவுட் வரலாம், அப்போ ஏன் வந்து விக்ரம் வந்து இவனுக்கு மறைமுகளா வரா, விக்ரம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கா, அவனுக்கு பணம் இருக்கா, ஒண்ணுமே இல்லையே. அதுக்கும் வந்து அவளுடைய ஆழ்மனம் தான் காரணம். ஏன்னா அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ரெட் கோட்டு சோல்ஜியர்ஸ்னா ஒரு பயிற்சி, அவங்க பின்னாலேயே போவான். இப்போ பெண்கள்லாம் வந்து தாடவ மகத்துக்கு போகணும்னா அவரை நீங்க போங்க, உங்க டான்ஸ் ஆடுனா போய் ஆடுங்கிறான். ஒரு சமயம் என்ன பண்றா பின்னட்ட, நான் கூட சின்ன வயசுல தாணுவர்களோட டான்ஸ் ஆடி இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த ரெட் கோட் மேல அவருக்கு ஒரு அப்படி ஒரு அட்ராக்ஷன். அது மட்டும் இல்ல, சார் வில்லியம்ஸ் ஒரு டான்ஸ் ஏற்பாடு பண்றார், அந்த பாடங்களோ அந்த கர்னல் மாஸ்டர் வந்து எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தார். எனக்கும் அந்த மாதிரி ஒரு 5,000 pounds உள்ள ஒரு சோல்ஜர் கிடைச்சான்னா நான் மறுமணம் ஏத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த எண்ணத்துக்கு தான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள அந்த எண்ணத்திற்கு தான் விக்கா வந்து அவளுக்கு மறுமணம் ஆகிறார். ஒரு பக்கம் வெல்த் வருது, ஒரு பக்கம் சோல்ஜர் வேணும் எண்ணம், அப்ப ரெண்டுமே தான் அது படிக்கும் அது. ஸோ இப்ப லிடியா வந்து நோக்கிப்பறாள், அவள்கிட்ட என்னன்னா லிடியா என்ன சொல்ற, ஏன் வந்து லிடியாவுக்கு முதல்ல கல்யாணம் ஆனது அப்படின்னா, லிடியா வந்து ஒரு டைம் ஹன்ஸ்போர்ட்ல இருந்து ஜெயின் பிங்லி சிட்டிலாம் வரும்போது சொல்றா, இந்த பாரு எனக்கு கடவுளா பார்த்து எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் வந்து அப்புறம் நீங்க போற டான்ஸர் நானும் கூட வருவோம் அப்படின்னா. இப்போ அவள் மனசுக்குள்ள என்ன இருக்கு, தனக்கு முதல்ல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா, அதுதான் அந்த வீட்டில் வந்து அவளுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கணும். இப்போ ஷார்லெட் கற்றுக்குவோம், அவளுக்கு ஏன் வந்து காலின்ஸ் வந்து கிடைக்கிறான், அது அவளுடைய ஆழ்மனத்தில் உள்ள எண்ணங்கள் தான் அந்த வெளிப்பாடு. அது அதான் அவளுக்கு 27 வயசு, அழகு இல்லை, ஸ்டேட்டஸ் இல்லை, வெல்த் இல்லை, ஒன்றும் இல்லை, அவளுக்கு செக்யூரிட்டி வேணும், சேஃப் லைஃப் வேணும், அதுக்கே அவளுக்கு கிடைச்சிடறான். சரி அப்போ ஏன் விக்ராமுக்கு வந்து லிடியா கிடைக்கணும், லிடியா ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவனுக்கு என்ன ஆழ்மனத்தில் என்ன இருந்தான்னா, அவனுக்கு வந்து லிடியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆழ்மனத்தில் கிடையாது. ஆனால் அவனுக்கு என்ன என்ன இருக்குன்னாக்க, எப்படியாவது டார்த்திக்கு பிரதல் ஆகணும், அதுக்கு தான் டார்த்தியானு ஓரணும்னு பார்த்தா அதை பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறாமா, லிடியாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கு பின்னால் எலிசபெத் வந்து டார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ பிரதல் ஆஃப் டார்த்தி. அப்போ அவனுடைய ஆழ்மனத்தில் எப்படியாவது நம்ம டார்த்திக்கு பிரதனலா ஆகணும் அப்படின்னு, அதனால தான் வந்து வருது. அதனால அப்பா என்ன சொல்றா அப்படின்னா, நம்மளுடைய ஆழ் மனத்துல உள்ள ஆசைகள் தான் வெளிப்பாடாக வருகிறது. இப்ப இந்த பெண்களுக்கு இந்த மாதிரியோட அநீதி ஏற்பட்டது அப்படின்னா, அவங்க ஆழ்மனத்தினுடைய எண்ணங்கள் நிறைவேறிக்கணும், அதனால தான் அதை செஞ்சக்கூடிய பயிவாங்கக்கூடிய ஆளுடைய வாழ்காலமும் நீடிக்கிறது தான் சூஷ்மான உண்மை அப்படின்னா. ஆனா இது வந்து ஒரு தவறான உதாரணம்னு அப்பாவே அதில் குறிப்பிட்டிருக்கேன். அதாவது ஷேக்ஸ்பியர் எழுதியது போல துன்பைகளிடம் எதிர்மறையான தன்மைகள் வாழ்விடம் தான் ஆழமான உண்மைகள்லாம் வெளிப்படுகின்றன அப்படின்னு இந்த கட்டுரை அப்பா வந்து எழுதிட்டார். இப்போ நம்ம வந்து நம்ம இந்த கட்டுரையில பார்த்தோம், சூஷ்ண விஷயங்கள்லாம் ஜட விஷயங்களை விட சக்தி வாய்ந்தது. பல உதாரணங்கள் வந்து அப்பா இருந்தார், சூஷ்ம உலகம் என்ன, சூஷ்மனா என்னன்னார், சூஷ்ம சக்திக்கு வந்து பவர் வந்து அதிகம், பிரச்சனைக்கு காரணம் வந்து ஒன்று தான் இருக்கும், சூஷ்மத்தை அறிஞ்சிருந்தா அந்த பிரச்சனையை தடுப்பது மட்டும் இல்லாமல் வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்திக்கொள்ளலாம், நம்மளுடைய மனநிலை பழக்கம் இதெல்லாம் மாறினாலே நமக்கு வந்து பிரச்சனை தீரும், அதுதான் அதோட சூட்சமம். வற்புறுத்தினால் வலியுறுத்தினால் தொந்தரவு வரும் அப்படிங்கிறதும் சூட்சத்தினுடைய சட்டம்னு பார்த்தோம். நல்ல குணம், உயர்ந்த பண்புகள், நம்பிக்கை இதெல்லாம் இருந்தால் நமக்கு சூஷ்ம சக்தியை நம்ம பெறலாம். சூஷ்ம உலகமும் அதனுடைய சட்டங்களும் நம்முடைய பாதுகாப்பிற்காக தான் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம். எது நடந்தாலும் ஜடத்துல அதுக்கு முன்னாடி சூஷ்ம உலகத்துல நடக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆனா அதே சமயம் சூஷ்மத்தில் நடந்தா ஜட உலக நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் அப்படின்லாம் பார்த்தோம். சாதாரணமாக அப்பா என்ன இருக்கான்னா, நிஜ சுபாவத்தில் நம்ம ஒரு கனவு காண்றோம், இந்த கனவுல நம்ம யாரோ வந்து கோபமாக தாக்க வர்ற மாதிரி இருக்கார் அப்படின்னா, அதுக்கு என்ன சூஷம் அப்படின்னா, நமக்கு அவர் மேல கோபம் இருக்கு, நம்ம அந்த கோபத்தை எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி கனவே வராது, அதுதான் அதில் உள்ள சூஷமாங்கிறார். அதே போல நம்ம வந்து கான்சியஸாக இருக்கோம், வேலை செய்கிறோம், ரிசல்ட் வரல அப்படின்னாக்க நம்மளுடைய ஆழ்மனத்தில் அதுக்கு நேர் எதிர்மாறான எண்ணங்கள் இருக்குங்க. அந்த நேர் எதிர்மாறான எண்ணங்களை நம்ம வந்து மாற்றிக்கொண்டால், தலைகீழ் மாற்ற மாதிரி மாற்றிக்கொண்டால் நமக்கு அந்த சூட்சமம் தெரிஞ்சு நம்ம அந்த பிரச்சனையை இழக்கலாம். அது மட்டும் இல்லை, கெட்ட செயல்கள் நடக்காமல் இருப்பதற்கும் நல்ல செயல்கள் விரைவில் நடப்பதற்கும் நம்ம முயற்சி செய்யலாம் இந்த சூட்சுமத்தை செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மேலும் அப்பா வந்து ஆயிரத்தில் என்ன இருக்கான்னா, வாழ்க்கையில பல நிலைகள்ல சூட்சம் உண்டு, அது புரிந்தா மனிதனுக்கு வாழ்வினுடைய அந்த பகுதி முழுவதுமாக அடங்கும். சூட்சம் இருந்தா வாழ்க்கையை நமக்கு அடங்கும். இது வந்து அரசியல், தொழில், நிர்வாகம், பெரிய குடும்பம் ஆகிய இடங்கள்லாம் இந்த அறிவு வந்து பெரிதும் கொல்லப்படும் அப்படிங்கிறார். சூட்சமங்களை அறிந்தா எந்த பிரச்சனையையும் விளக்கலாம். அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த பகுதியாக வாய்ப்பை வந்து உற்பத்தி செய்துள்ளலாம் அப்படிங்கிறார். வாழ்வில வந்து பல முக்கியமான கட்டங்களை, பல முக்கியமான நிகழ்ச்சிகளை வந்து இந்த சூட்சமம் வந்து பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறார். இந்த மலர்ஜித்தோட அப்பா இருக்கா, மனித வாழ்விய சூட்சமங்கள் மேல இந்த பக்கம் அப்பா இருக்காரு. அதே மாதிரி அசோகன் சாரோட கேள்வி நிலையில வந்து சட்டில் மைண்ட் இஸ் சட்டில் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் பிசிக்கல் அப்படின்னு தலைப்பு நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்காங்க. இப்போ வந்து இதுல முக்கியமா என்ன பண்ணணும்னாக்க, அன்னையினுடைய அருளை பெறுவதற்கு நம்பிக்கைங்கிறது முக்கியம்னா, நம்பிக்கை வந்து சூட்சம் பார்த்தோம். நம்ம இப்போ இது நமக்கு வந்து ஒரு துன்பம் வந்திருக்குன்னா, அந்த துன்பத்திற்கான ஏதோ ஒரு காலத்துல நம்ம தான் விதையை வைத்திருக்கோம். அப்ப இந்த துன்பத்திற்கான விதையை நம்ம வச்சதுனால அந்த விதையை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த விதையை தூக்கி கிள்ளி போட்டோம்னாக்க நமக்கு அந்த துன்பம் பெய்துங்கிறதப்பா. இப்போ இதுவரைக்கும் வந்து அப்பா இது கொடுத்த தலைப்பான சூட்சம வாழ்வு விஷயங்கள் எடை விஷயங்களை விட சக்தி வாங்கி அப்படின்ற தலைப்புல அப்பா இத கட்டுரையை படிப்போம். அப்பாவுடைய புத்தகங்கள்ல இருந்து சில விளக்கங்களை உங்களை பெறுனேன். இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு பேச வாய்ப்புல இருந்து மேலும் கட்டுரை எழுதி கொடுத்த அப்பா அவர்களுக்கும், முன்னுரை எழுதி கொடுத்த திரு அசோகன் சார் அவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அம்பத்தூர் தியான மையத்துக்கு வந்து பேச வாய்ப்பளித்து எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்த இந்த அன்னை மையத்தின் பொறுப்பாளர்களான திருமதியான திரு பாலசிவன் சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த ஆன்லைன் மீட்டிங்கை அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுத்த எம்எஸ் அன்னை நபர்களுக்கும், மற்றும் இங்கு வந்திருந்த அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் இந்த மனமான நன்றி, வணக்கம்.
நாகராஜன் சார், இந்த ஸ்பீச் நல்லா டெலிவர் பண்ணிருக்கீங்க.
சொல்லுங்க சார்.
நான் எதிர்பார்த்ததை விட தீமை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபில் அவுட் பண்ணி டெலிவர் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டுகள்.
தேங்க்யூ சார்.
அதுலயும் குறிப்பா அந்த பிஎன்பி விஷயங்களை நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க. நான் எதிர்பார்த்ததுதான் நீங்க அந்த பிஎன்பிய படிச்சு வச்சிருக்க நாலேஜ் இந்த மாதிரி நேரங்கள்ல பொருத்தமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த ஜெயின் பிங்லி திருமணம் எப்படி நடக்கும்ன்றதுக்கு சட்டில் சயின்ஸ், அதே சமயத்துல ஜெயின் பிங்லி திருமணம் எப்படி தள்ளி போகும்ன்றதுக்கு உண்டான சயின்ஸ், ரெண்டு சயின்ஸையும் ரெண்டு அறிகுறிகளையும் நீங்க ஒரே சமயத்துல டெலிவர் பண்ணிருக்கீங்க. ஸ்பீச்ல ஒரு கட்டத்துல நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான் என்னால அது ஏத்துக்க முடியல. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். ஃபாலோ பண்றீங்களா?
சொல்லுங்க சார்.
ஒரு இடத்துல அப்பா எழுதியிருக்கிறதா சொல்றீங்க, கோயில்கள்ல எப்படி சிறு தெய்வங்கள் குடிகொள்கின்றன ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, நினைப்பு வருதா?
ஆமா சார்.
அதுல என்ன சொல்றீங்க, கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் தங்களுடைய ஆசைகளை பிரார்த்தனைக்காக வெளியிடுகிறார்கள், பக்தி போய் ஆசை தான் முன்னுக்கு வருது, அந்த ஆசைக்கு ஏத்த மாதிரி சூழல் இறங்கி போகுது, அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி சிறு தெய்வங்கள் அங்கு வந்து குடிகொண்டிருக்கின்றன மாதிரி சொல்றீங்க, கரெக்டா?
சொல்லுங்க சார்.
இப்ப மற்ற தெய்வங்களை வழிபடுறவங்க கிட்ட நாம இந்த பாயிண்ட் எடுத்து சொன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க திருப்பி நம்மளை கேட்பாங்க இல்லையா? சரி, உங்க தியான மயத்துக்கு வர டிவோடிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்களும் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் அன்னையிடம் வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. எனக்கு வேலை வேணும், எனக்கு நல்ல வருமானம் வேணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு குழந்தை குட்டி பிறக்கணும்னு. அன்னை பக்தர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் போது அந்த தியானமய சூழல் இறங்கி போயிடாதா? அதுக்கேற்ற மாதிரி தெய்வங்கள் வராதா? எங்க கோயில்ல மட்டும்தான், நாங்க மட்டும்தான் தெய்வங்கள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி உட்காந்துருக்கோமா? எங்க ஆசைகளை நிறைவேற்றுன்னு கேட்கிறோமா? உங்க தியான மயங்கள்ல இருக்க வர்ற பக்தர்கள்லாம் ரொம்ப உயர்ந்தவர்களா பிரிச்சு பிரிச்சு கேட்பாங்க இல்லையா? அந்த இடத்துல நாம வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். எப்படி கோயில்கள்ல வர்ற அன்பர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்க சிறு தெய்வங்கள் வருது, அதே மாதிரி பிரார்த்தனைகளை நாம தியானமயங்களை வைக்கும் போது தியானமய சூழல் இறங்காம சிறு தெய்வங்கள் உள்ளே வராம அன்னை மட்டும் அங்க இருக்கிறாங்கன்றது அந்த இடம் மத்த தெய்வ பக்தர்களுக்கு புரியற மாதிரி நாம எதனா சொல்லி ஆகும். ரூல் ஒண்ணுதானே?
ஆமா சார்.
அந்த கோயில்ல போய் எனக்கு வேலை வேணும், வருமானம் வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி பிறக்கணும்னு பக்தர்கள் தங்களுடைய வெறும் ஆசைகளை வெளியிடும் போது சூழல் இறங்கி போது சூழலுக்கு ஏற்ற மாதிரி சிறு தெய்வங்கள் வந்துடுதுன்னு எழுதுறாரு அப்பா. அதே வேலையைதான் தியானமயத்துல வர்ற பக்தர்கள் பண்ணும்போது இங்க சூழல் கெட்டு போகல, சிறு தெய்வங்கள் உள்ள வராம அன்னை மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னா இது மற்ற தெய்வங்களுடைய பக்தர்கள் இதை ஏற்றுக்கொள்ற மாதிரியே இல்லை. நம்ம உங்களுக்கு ஒரு ரூல், எங்களுக்கு ஒரு ரூலான்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு நீங்க எதனா பதில் வச்சிருக்கீங்களா?
நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சார், என்னுடைய அனுபவத்துல வந்து பார்த்தோம்னாக்க, சில பேர் வந்து சபரிமலைக்கு தான் போவாங்க, அதே ஐயப்பன் வந்து இங்க ஊர்ல இருக்கும். இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, சபரிமலை மங்களாஜலபதி அப்படின்னு சொல்லி மற்ற கோவிலுக்கு போறாங்க. அதாவது ஒரு கோவிலுடைய வந்து புனித தன்மையே வந்து அங்க எப்படி வழிபடுகிறார்கள், அங்க இருக்கிற குருக்கள் எல்லாம் எப்படி பூஜை பண்றாங்க அப்படின்னு ஒரு புனித தன்மை இருக்கு, அதுக்குதான் அங்க ஒரு பவர் இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னாக்க, இந்த தெய்வங்கள்லாம் வந்து சத்திய ஜீவனிலிருந்து இறங்கி வந்து தேவனில் இருக்காங்க, தேவநிலை தான் இருக்காங்க. அவங்க வந்து சத்திய ஜீவநிலையில கிடையாது. ஆனா அன்னை வந்து அதுக்கு மேல ஒரு நிலையில இருக்கிறதுனால அன்னையுடைய பவர் வந்து அங்க ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அப்ப தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு பவர் வந்து அன்னைக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி அன்னை வந்து தங்கிச்சிருந்தேன். ஆக்சுவலா கோயிலே வந்து தெய்வங்கள் தண்டிக்கிறது பதிலாக நானும் சொல்லல, அப்பா வந்து இந்த மனித ஜீவியத்துல பூர்ண யோகம் முதல் வாயில்கள் அப்படிங்கிற தலைப்புல ஜடத்தில் சத்திய ஜீவிய ஜோதி கிரீம் கலர் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இந்த மாசம் இருக்கார் சார். அதுல கூட அப்பா என்ன இருக்காருன்னா, சிறுதய வழிபாடு உகந்ததுல என்ன பகவான் எழுதுது உண்டு. அப்பா மட்டும் சொல்லி பகவானே வந்து அந்த சிறுதய வழிபாடு வேண்டாங்கிற அதை தான் ராமலிங்க சுவாமிகள் சொன்னதான் அந்த கட்டில் அப்பா இருக்கார். ஆனா வந்து அதை வந்து கட்டுப்படுத்துறது இல்ல, அவங்களை கொடுத்துருக்க உணர்ந்து வேண்டுங்கிறார். அதனால என்னுடைய நிலையில வந்து சத்திய ஜீவியில் இருக்கிறதுனால அன்னை வந்து கண்டிக்கிறது இல்ல, அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. வேற தெய்வங்கள்ல வந்து அது ஒரு நிலைக்கு கீழே இருக்கிறதுனால சில சமயம் தெய்வங்களுக்குள்ளேயே சண்டை வருது, அவங்க பாக்கணும் நம்ம, அவங்க தண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிறு தேவதைகள்லாம் இப்போ இந்த கோவில் குடிமூடுறதுனால அந்த எப்போ பக்தர்கள் வந்து அங்க போக மறுத்தாக்கவோ இல்ல போக மறந்தாங்களோ அவங்களை தண்டிக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது சார். இதை விட நீங்க பெஸ்டா இருந்தா சொல்லுங்க சார்.
நான் சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட், அதை ஏத்துக்கிறீங்களா?
நான் ஏத்துக்கிறேன் சார். அது
சரிங்க. மற்றபடி நீங்க சொற்பொழிவு டெலிவர் பண்றது ரொம்ப சந்தோஷம்.
தேங்க்யூ சார்.
நம்ம ஸ்பீச் தந்த திரு நாகராஜன் அவர்களுக்கு நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர், ஸ்பீச் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.